கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாம மேன்மைப்படுவதாக. இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 4 வசனங்களை வாசிக்கலாம்.
நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரான கற்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனா இருக்க கூடாது என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே. கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது என்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு.
சரி, போது வாசி கேட்டதான பகுதியிலிருந்து கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், த பேரபிள் ஆஃப் த அன்ஜஸ்ட் ஸ்டீவர்ட். த பேரபிள் ஆஃப் த அன்ஜஸ்ட் ஸ்டீவர்ட், அநீதியான உக்ரானக்காரன். அநீதியான உக்ரானக்காரனை பற்றிய ஓமை. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த பொழுது இந்த ஓமையை சொல்லியிருக்கிறார். இந்த ஓமையை சரியானபடி அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஓமையானது லா ஆஃப் கான்ட்ராஸ்ட், மாறுபாடுகளின் விதியின்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அநீதியான உக்கிரானக்காரனை எடுத்து ஒரு நீதியான உக்கிரானக்காரனுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். அதாவது லா ஆஃப் கான்ட்ராஸ்ட், வித்தியாசமாக இருப்பதனாலே சிலர் இதை வந்து புரிய வேண்டிய பெறாமை புரியாதனாலே குழப்பத்திலே போகிறார்கள். அதை சரியாக புரிந்து கொள்ளாதபடி இயேசு கிறிஸ்து என்ன எப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நினைக்க வேண்டியதாக. அவர் அநீதியான செயலை செய்கிறவனே அவர் புகழ்கிற மாதிரி இருக்கு. எஜமான் மெச்சிக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அநீதியே புகழவில்லை. அந்த அநீதியான உக்கிரானக்காரனை வைத்து உண்மையான உக்கிரானக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவன் எதற்காக அவிதமாக செய்தான் என்பதிலிருந்து நம்ம என்ன சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அந்த பகுதியை நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க. நானும் ஒரு சில முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது இதை வந்து ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தம்முடைய சீசர்களை நோக்கி இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அநீதியான ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான், அவன் தன்னுடைய எஜமானுடைய ஆசிகளை அழித்து போடுகிறவனாய் இருந்தான். தேர் வாஸ் எ சர்டன் ரிச் மேன், ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருந்தான், பணக்காரன் இருந்தான். அவனுக்கு ஒரு ஸ்டீவர்ட் இருக்கிறான், அதாவது காரியக்காரன், உக்ரானக்காரன். பெரிய பணக்காரங்க வந்து எதுலையுமே தலையிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அங்கே ஸ்டீவர்ட் இருப்பான், காரியதரிசி இருப்பான், அவன் தான் எல்லாத்தையுமே செய்வான். அதே போல இங்கே ஒரு பெரிய பணக்காரனுக்கு ஒரு உக்ரானக்காரன் இருக்கிறான், ஆனால் அவன் தன்னுடைய எஜமானுடைய பொருளை எல்லாம் வீணாக செலவழித்து போடுகிறான் என்று அவன் மேலே ரிப்போர்ட் வந்தது. அவன் தன்னுடைய ஆஃபீஸ் ஒர்க்கில் சரியாக செய்யலை, அதை எஜமானுடைய ஆஸ்திகள் எல்லாம் வீணாக்கி போடுகிறான், வேஸ்ட் பண்ணி போடுகிறான் என்று, அவனுடைய வேலையில் அவன் சரியில்லை என்று அவனுக்கு ரிப்போர்ட் வந்தது. அதனால் அந்த உக்ரானக்காரனை கூப்பிட்டு, உன்னுடைய கணக்கெல்லாம் முடி, இது வரைக்கும் நீ என்னென்ன செய்தி அதெல்லாம் கணக்கெல்லாம் முடிச்சுட்டு நீ வந்து வேலையை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிறான். ரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்ரான கணக்கை ஒப்புவி, இனி உக்ரானக்காரனா இருக்க கூடாது என்றான்.
இது உன்னுடைய உக்ரான கணக்கை நீ ஒப்புவிக்க வேண்டும். கிவ் அன் அக்கவுண்ட் ஆஃப் த ஸ்டீவர்ட்ஷிப். உன்னுடைய கணக்கெல்லாம் ஒப்பிச்சிரு. யூ மேஸ் பி நோ லாங்கர் ஸ்டீவர்ட். நீ வந்து இனிமேல் உக்ரான உத்தியோகத்தை பார்க்க கூடாது, உன்னை வேலை விட்டு எடுத்துருதேன்னு சொல்லுகிறான். அப்பொழுது அவன் யோசிக்கிறான், அந்த உக்ரானக்காரனை நான் என்ன செய்வேன், வாட் ஷால் ஐ டூ, நான் என்ன செய்வேன், எனக்கு வந்து கொத்துறதுக்கு பலம் இல்லை, நான் இறக்கவும் வெட்கப்படுகிறேன். மூணாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது உக்ரானக்காரன், நான் என்ன செய்வேன், என் எஜமான் உக்ரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன்.
இவ வேலை விட்டு என்னை நீக்கின பின்பு நான் என்ன செய்ய முடியும், வாட் ஷால் ஐ டு, கொத்துகிறதுக்கு எனக்கு பலம் இல்லை, ஐ கேனாட் டிக், எனக்கு இறக்கவும் வெட்கப்படுகிறேன். டு பெக், ஐ ஆம் அஷேம்டு. ரெண்டு ஆப்ஷன் தான் அவனுக்கு இருக்கிறது. வேலையை விட்டு அவன் எடுத்த பிறகு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன், ஒன்று வந்து கொத்த வேண்டும், மண்வெட்டி கடப்பாறை வைத்து குழி தோண்ட வேண்டும், கொத்த வேண்டும். அது கொத்துறதுக்கு எனக்கு பலம் இல்லை, இவ்வளோ நாளும் சொகுசாக உட்காந்து அப்படி ஏர் கண்டிஷனில் உட்காந்து அப்படி கணக்கு எழுதிக்கிட்டு இருந்தேன், இனிமேட்டு போயிட்டு நான் எப்படி மண்வெட்டி கடப்பாறைலாம் எடுத்துக்கிட்டு போய் நான் வேலை செய்ய முடியும், கொத்துறதுக்கு எனக்கு பலம் இல்லை, இறக்கவும் வைக்கப்படுகிறேன் அப்படின்னா பிச்சை எடுப்பது, அதான் இறக்கு. இறக்கவும் வெக்கப்படுகிறேன், டு பெக் ஐ ஆம் அஷேம்டு, பிச்சை எடுப்பதும் எனக்கு வெக்கமா இருக்கிறது. நான் என்ன செய்ய முடியும்? இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று வேலை செய்யணும், மேனுவல் ஒர்க் செய்யணும், அது என்னால் செய்ய முடியாது, எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, நான் வந்து அல்லது பிச்சை எடுக்கணும், பிச்சை எடுக்கிறதுக்கு வெக்கமா இருக்குது அப்படி என்று சொல்லுகிறான். அதனால நான் ஒன்று செய்கிறேன், ஒரு தேர்ட் ஆப்ஷன் அவன் கண்டுபிடிக்கிறான், மூணாவது வழி அவன் கண்டுபிடிக்கிறான். நாலாம் வசந்த வாசிக்கலாம்,
உக்ரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது என்னது என்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு,
இதோ அதன் பின்பு நான் மூணாவது ஆப்ஷன் அவன் கண்டுபிடிக்கிறான், மூணாவது ஆப்ஷன் வந்து தான் நான் செயல்படுத்தணும், வேற வழி இல்லை அப்படின்னு அவன் சொல்லுகிறான். பிச்சை எடுத்தால் என்ன வந்து எல்லாரும் பார்த்து பரியாசம் பண்ணுவார்கள், என்ன இவ்வளோ இவர் வந்து இன்னைக்கு பிச்சை எடுக்கிறார், இவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருந்தார், நான் மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு வேலைக்கு போவேன் என்றால் எல்லாரும் என்ன பார்த்து என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்த மனுஷன் இப்பொழுது இவர் கூலி வேலை செய்ய போகிறாரேன்னு சொல்லி என்னை பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க, இவர் அந்த இந்த ஸ்டீவர்டு தானே, அந்த எஜமானுக்கு இந்த பெரிய பணக்காரன் வீட்டில் இவர் கணக்கெழுதிருந்தாரு, இப்போ என்ன இவர் மண்வெட்டி தூக்கிட்டு வேலைக்கு போறாரு அப்படி என்று கூலி வேலைக்கு போறாருன்னு சொல்லி என் மேல வந்து மற்றவங்க வந்து ஒரு தரக்குறைவாக என்னை நினைப்பார்கள் என்று அவன் நினைக்கிறான். அதனால மூணாவது ஆப்ஷன் ஒன்று கண்டுபிடிக்கிறான், நான் ஒரு ஒன்று செய்கிறேன் என்று சொல்லி அந்த மூணாவது ஆப்ஷன் என்ன, அஞ்சாம் வசந்த வாசிக்கலாம்,
தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் நூறு குடம் என்ன என்றான். அப்பொழுது உக்ரானக்காரன் அவனை நோக்கி நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து.
மூணாவது ஆப்ஷன் என்னவென்றால் வேலை விட்டு என்னை எடுத்த பிறகு நான் வந்து எனக்கு ஒரு புகலிடம் அவசியமாக இருக்கிறது, என்னை வந்து ஏற்றுக்கொள்வார் வேண்டும், அதுக்காக என்ன கடன் பட்டவங்களெல்லாம் கூப்பிடுகிறான். கூப்பிட்ட பிறகு ஒருத்தன் சொல்லுறான் நீ எவ்வளவு கடன் பட்டாயின்னு கேட்கிறான், நூறு கலம் கோதுமை என்று சொல்லுகிறான். நீ எவ்வளவு கடன் பட்டாச்சு, நூறு கலம் கோதுமை, நீ சீக்கிரமா உன் சீட்டை வந்து ஐம்பதுன்னு எழுது. அடுத்தபடியாக என்ன சொல்லுகிறோம்,
சீட்டை வாங்கி உட்கார்ந்து ஐம்பது என்று சீக்கிரமா எழுது என்றான். பின்பவன் வேறொருவனை நோக்கி நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் நூறு கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன் நீ உன் சீட்டை வாங்கி எண்பது என்று எழுது என்றான்.
நூறு அவன் வந்து நூறு கலம் கோதுமை அது ஐம்பது பாதியா குறைச்சிட்டான். நூறு கல கோதுமை வாங்கி அவன் பிஸ்னஸ் பண்ணலாம், அவன் கீழே வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து கோதுமை வாங்கிட்டு போறான், அதில் அவன் நூறு கலம் கோதுமை இருக்கான், வித்த பிற கொண்டு காசை கொடுப்பான் ஐம்பதுன்னு எழுது. இன்னொருத்த வந்து நூறு கலம் ஆயில், அந்த ஆயில் நூறு கலம் கலம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு அளவு, அதெல்லாம் நிறைய வாங்கியிருக்கான், ஆயில் வாங்கியிருக்கான், நூறு கூட எண்ணெய் வாங்கியிருக்கிறப்ப நீ அதை எண்பதுன்னு எழுது, 20% கம்மி பண்ணிட்டான். ஏன் விதமாக செய்தான் என்றால் அவன் வந்து தன்னை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படியாக அவன் அவிதமாக செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னை வந்து வேலை விட்டு எடுத்த பிறகு இவங்க எனக்கு கொஞ்சம் இறக்க பாராட்டுவாங்க, என்னை ஏற்றுக்கொள்வார்கள், நான் வந்து பிழைப்பு தொழில் செய்வதற்கு ஏதாயிலும் இவர்கள் வந்து உதவி செய்வார்கள் என்று தன்னை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அவிதமாக செய்தான். அந்த வசந்த வாசிக்கலாம்,
உக்ரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது,
இதை உக்ரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் பொழுது வேலையில இருந்து என்னை டெர்மினேட் பண்ணும் பொழுது
என்னை
தங்களுடைய வீடுகளில் ஏற்றுக்கொள்வார், இவங்களுக்கு நான் இவ்வளவு லாபம் பண்ணி கொடுத்திருக்கிறேன், இவங்க கடனை பாதியா குறைச்சிருக்கிறேன், முக்கால் வாசி குறைச்சிருக்கிறேன், அதனால என்ன செய்வாங்களா இவங்க வந்து நான் வேலை விட்டு எடுத்தோடனே என்ன வந்து அவங்க வீட்டில் அழைச்சி கொண்டு போயிட்டு அவங்க எனக்கு வந்து ஏதாயிலும் ஒரு பிழைப்பு தொழிலை நடத்துவதற்கு உதவி செய்வார்கள், எங்களுடைய அவங்களுடைய வீடுகளில் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி இவ்விதமாக அவன் செய்தானா எஜமான் அதை மெச்சி கொண்டான் என்று சொல்லப்பட்டது. அடுத்த வசந்த வாசிக்கிறோம்,
அநீதியுள்ள உக்ரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சி
கொண்டான். அநீதியுள்ள உக்ரானக்காரன் இதை செய்த அவன் புத்தியாய் செய்தான், ரொம்ப ஞானமாக செய்தான் என்று சொல்லி அவனை அவன் எஜமான் கண்டு மெச்சி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்குது. எந்த எஜமான அது மெச்சி கொள்வானா? இவனுக்கு இன்னும் நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறான், மெச்சி கொள்வானா? இது ஒரு ஓமை, இது நடந்த சம்பவம் கிடையாது, நடந்த சம்பவம் கிடையாது. அதனால ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார், ஒரு பேரபிள் சொல்லுகிறார். அந்த அநீதியான காரன் வந்து நம்ம வந்து மண்வெட்டி பிடித்து கூலி வேலை செய்யறதுக்கு அவனுக்கு அவனால செய்ய முடியாது, பிச்சை எடுக்க அவனால முடியாது. அதனால அவன் என்ன செய்யறான், இந்த மாதிரி சிநேகிதர்களை சம்பாதிக்கிறான். கடன்பட்டவங்களுக்கு அவன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் பொழுது இன்னும் அவனுக்கு வேலை ரெண்டு மூணு நாள்ல போயிடும். கடைசி நேரத்தில் அவனுக்கு என்ன, இது நான் தேயிலிருந்து உனக்கு வேலை வந்து நிறுத்திடுன்னு சொன்னா ரெண்டு மூணு நாள் தான் இருக்கிறது, கடைசி நேரம் வந்து விட்டது. அந்த நேரத்தில் அவன் வந்து இந்த வழியை கண்டுபிடிச்சு இப்படி அவனை வந்து கடனை வந்து குறைச்சி எழுதும் பொழுது அவங்க தன்னுடைய வீடுகள் ஏற்றுக்கொள்ள மனுஷ தயவு தனக்கு கிடைக்கும், அவனுடைய தயவு தனக்கு கிடைக்கும், அவனுடைய வீட்டில் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் உண்டா, அவன் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் சொல்லி இவ்விதமாய் அவன் ஒரு புத்தியாக செய்தான். புத்தியாக செய்தன் என்றால் இல்லீகலா தான் செஞ்சிருக்கிறான், தவறாதான் செய்திருக்கிறான். இட் இஸ் எ டிஸ்ஹானரபிள் திங்ஸ், அது ஒரு நல்ல ஒரு காரியம் கிடையாது தான். ஆனாலும் என்னன்னா அந்த அநீதியான உக்ரானக்காரன் இப்படி தனக்கு சிநேகிதர்களை சம்பாதிக்க வேண்டும், தனக்கு ஒரு வீடுல நம்ம ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி இவ்விதமாக அவன் செய்தான் என்று சொல்லி அவன் செய்த காரியம் அநீதியமான காரியம்தான். ஆனா இந்த மாதிரி ஒரு தன்னை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும், வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி இந்த வழியை அவன் புத்தியாக செய்தான் என்று சொல்லி அவனை மெச்சிக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல இருந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், நீங்க அந்த மாதிரி காரியத்தை செய்யணும்னு சொல்லல, நம்ம விதமான டிஸ்ஹானரபிள் திங்ஸ் நம்ம செய்யணும்னு சொல்லல. அவன் அன்ஜஸ்ட் ஸ்டீவர்டு, அவன் அநீதியான உக்ரானக்காரன். நம்ம உண்மையான உக்ரானக்காரர்கள், ஹல்லேலூயா. உண்மையான உக்ரானக்காரன் எவ்விதமா இருக்க வேண்டும் என்று பின்னால இருக்க வசனம் 9-13 வரைக்கும் சொல்லுகிறார். இத வந்து கம்பேர் பண்ணுகிறார், இந்த அநீதியான உக்ரானக்காரன் செய்த காரியத்தை கொண்டு போயிட்டு உண்மையான உக்ரானக்காரன் நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பின்னால அவர் ஒரு டீச்சிங் கொடுக்கிறார். இது ஒரு பேரபிள், 1-8 வரைக்கும் பேரபிள், 9-13 வரைக்கும் அந்த டீச்சிங் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த டீச்சிங் வந்து அன்ஜஸ்ட் ஸ்ரீபேடு கிடையாது, ஃபெய்த்ஃபுல் ஸ்ரீபேடு, ஹல்லேலூயா, உண்மையான ஒரு ஊழியக்காரர். அதனால இந்த ரெண்டையும் ஒரு கான்ட்ராஸ்ட் பண்ணுகிறார், இது தவறு இது கரெக்ட். அதனால இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் நீங்க கண்டுபிடிங்க, இதுல என்ன டீச்சிங் இருக்கிறது என்பதை நீங்க பார்க்க வேண்டும் என்று தம்முடைய சீசர்களுக்கு விதமான ஒரு ஓமையை சொல்லுகிறார். அவனுடைய செயலை வந்து பாராட்டுகிறார் என்று சொல்லல, அவன் ஒரு புத்தியாக செய்திருக்கிறான், ஒரு பிளானோடு கூட அவன் செய்திருக்கிறான், புத்தியாக செய்திருக்கான். என்ன புத்தி, தன்னை வந்து ஏற்றுக்கொள்வார் உண்டாகும் மாளும் பொழுது. நீங்க மாளும் பொழுது, மாளும் பொழுதுன்னா என்ன அர்த்தம், சாகும் பொழுதுன்னு அர்த்தம். 9 வாசிக்கலாம்,
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள்.
இதுதான் டீச்சிங் அங்க சொல்லப்பட்டிருக்கு, நீங்க மாளும் பொழுது நீங்கள் சாகும் பொழுதுன்னு அர்த்தம். I sent you, make yourself friends of the mammon of unrighteousness. When he fail, they may receive you into a everlasting habitation. நீங்கள் மாளும் பொழுது அல்லது நீங்கள் மரிக்கும் பொழுது நித்தியமான வீடிலே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளினால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். சிநேகிதரை சம்பாதியுங்கள், மேக் டு யுவர் செல்ஃப் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அநீதியான உலக பொருளினாலே உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள், அந்த சிநேகிதர்கள் நித்தியமான வீடுகளிலே உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். ஆமென். இது வந்து அநித்தியமானது, இந்த உலகம் அநித்தியமானது, நமக்கு நித்தியமான வீடு இருக்குது, ஹல்லேலூயா, எவர்லாஸ்டிங் ஹாபிடேஷன், நித்தியமான வாசஸ்தலம் இருக்கிறது, அங்கே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி நீங்கள் இந்த அநீதியான உலக பொருள். நம்ம எவ்வளவு நேர்மையாக சம்பாதித்தாலும் பைபிளில் போட்டிருக்கிறது அநீதியான உலக பொருள் தான். இந்த உலகத்திலே நம்ம சம்பாத்தியம் எல்லாம் அநீதியான உலக பொருள் தான். நான் ரொம்ப நேர்மையா சம்பாதிச்சேன், ரைட்டு தான். ஆனா பைபிள் என்ன சொல்லுது, எல்லாமே உலக காரியங்கள் எல்லாம் அநீதியானது தான். ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம் நீதியானது, மற்றதெல்லாம் அநீதியானது. நம்முடைய வீடு, நம்முடைய சொத்து, நம்முடைய வருமானங்கள் எல்லாம் அநீதியானது தான். ஏதோ எல்லாத்துலேயுமே சில தவறுகளை கொஞ்சம் சேர்ந்து இருக்கு. அது பாசராக இருந்தாலும் சரி தான், விசுவாசியாக இருந்தாலும் தான், அதில் கொஞ்சம் அநீதி இருக்கிறது. ஆனால் அந்த சத்தியம் வார்த்தை உண்மையானது. இது வந்து ட்ரூ ரிச்சஸ், உண்மையான ஐஸ்வர்யம் இந்த சத்தியம், இந்த வெளிப்பாடு. ஆனால் வந்து உலகப்பரமான சொத்து சுகங்கள் ஆஸ்திகள் எல்லாம் சிலர் அது மேலே தங்க இதயத்தே வச்சிருக்கிறாங்க. அதுதான் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. ஆசீர்வாதம் தான் அது, நமக்கு தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும். எல்லா பசுத்தவான்களையும் ஆண்டவர் உலகப்புறமாக ஆசீர்வதிச்சிருக்கிறார். மெசேஜில் வரும்பொழுது நமக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பாக வர வேண்டும், ஐஸ்வர்யம் வர வேண்டும். பைபிள் அப்படிதான் சொல்லியிருக்கு. ஆனால் இதெல்லாமே அநீதியானது, நம்முடைய இதயத்தை அது மேலே வைக்க முடியாது. ஆனால் நமக்கு நம்ம விசுவாசிக்கிற சத்தியம், கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தின சத்தியம் வந்து ட்ரூ ரிச்சஸ், அல்லேலூயா, உண்மையான ஐஸ்வர்யம். அந்த அநீதியான உலக பொருளினாலே நீங்கள் சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய பணம், நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஹெல்த்து, நமக்கு கொடுக்கப்பட்டதான இதோ டேலண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் அதை பயன்படுத்தினால் நித்தியமான வீட்டில் உங்களை ஏற்றுக்கொள்வார். அங்கே அநேகர் இருப்பாங்க, ஹலலுயா. அங்கே நமக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஹலலுயா. அந்த வீட்டில் நம்மளை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. இவங்க நமக்கு உதவி செய்தாங்க, இதை இவங்க நமக்கு சத்தியத்தை சொன்னாங்க, இதை இவங்க நமக்காக ரொம்ப பிரயாசப்பட்டாங்க, ஜெபிச்சாங்க அப்படின்னு நம்மளை அங்கே ரிசீவ் பண்ணுவாங்க, ஹல்லேலூயா. நீங்கள் வந்து மரிக்கும் பொழுது, உலக வாழ்க்கையானது முடிவடையும் பொழுது நீங்கள் உங்களுடைய இந்த வாழ்க்கை குறித்து கணக்கு ஒப்பிக்க வேண்டும். அதனால் நம்ம வந்து பாதாளத்துக்கு போகக்கூடாது, நம்ம வந்து நித்தியமான வீட்டுக்கு போக வேண்டும். ஆமென். அதனால நம்ம ஒரு புத்தியாக நடக்க வேண்டும், ஞானமாக நடக்க வேண்டும், உண்மையாக நடக்க வேண்டும் என்றுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். அநீதியான பணம் நாம் சொந்த வாசிக்கலாம்.
அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்?
அநீதியான உலக பொருள், இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே அநீதியானது தான், எதுவுமே உண்மையானது கிடையாது, எல்லாமே அநீதியானது. அதனால அநீதியான உலக பொருள், இந்த உலக பொருளிலே உண்மையா இல்லவில்லை என்றால் எப்படி உங்களுக்கு நித்தியமான பொருளை கொடுப்பாங்க? மெய்யான பொருளை எப்படி ஒப்புவிப்பார்கள்? ட்ரூ ரிச்சஸ், இந்த மெசேஜ் வந்து ட்ரூ ரிச்சஸ். இந்த அநீதியான உலக பொருள் பண விஷயத்துல நம்ம உண்மையா இல்லைன்னா நமக்கு எப்படி இந்த ஊழியத்தை கொடுக்க முடியும்? இந்த வந்து இந்த ட்ரூ ரிச்சஸ் எப்படி கொடுக்க முடியும்? அது வந்து அநீதியான அன்ஜஸ்ட், எல்லாமே அஞ்சஸ் தான் உலகத்தில் நம்ம சம்பாதிப்பது எல்லாமே. இந்த இதை வந்து அன்ரச்சஸ்னஸ், இந்த அன்ரச்சஸ்னஸ் ரிச்சஸ் மேலே நம்ம உண்மையாக இல்லைன்னா மற்றவங்களுக்கு நம்ம உள்ள பணத்தை வந்து நம்ம சரியாக வந்து கணக்கு கொடுக்கலன்னா எப்படி உல முக்கியம் அந்த மெய்யான இந்த ஐஸ்வர்யத்தை தர முடியும்? உண்மையான பொருளை யார் தர முடியும்? உங்களிடத்தில் மெய்யான பொருளை யார் வைப்பீங்க? கொஞ்சத்தில் உண்மையாக இல்லைன்னா எப்படி அநேகத்தில் உண்மையா இருக்க முடியும்? அரசியல்வாதிகள் உலகப்பரமா பெரிய ஸ்தானத்தில் இருக்கவங்க எல்லாம் அதிகமா அநீதி செய்யறாங்க. அவங்க தங்களுடைய ஜாப்ல உண்மையா இருப்பதில்லை, தங்களுடைய அதிகாரத்தை அவள் தவறாக பயன்படுத்துவது, தங்களுடைய ஸ்தானத்தை தவறாக பயன்படுத்தி அதிக ஆஸ்திகளை சம்பாதிப்பது, அவங்கெல்லாம் உண்மை இல்லாதவர்கள். அப்படி உண்மை இல்லாதவர்கள், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலே அநீதியாக இருக்கிறான். ஒரு கவுன்சிலர் கூட எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருந்தான், எத்தனையோ கோடி சம்பாதிச்சிருந்தான். அப்படின்னா அவன் மினிஸ்டர் ஆனால் எவ்வளோ சம்பாதிப்பான்? கொஞ்சத்திலே அநீதியாக இருக்கிறவன் அவன் அநேகத்திலே அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அவன் அநேகத்திலே உண்மையாய் இருக்கிறான். அடுத்த வருஷம் 12 வசனத்தை அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க.
வேறொருவருடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்?
இதை நம்ம பொருளை எப்படி வேணாலும் நம்ம சொல்ல பண்ணலாம், இன்னொருத்தர் பொருளை வந்து நம்ம யோசித்து தான் செய்யணும். ஏன்னா அவங்கள்ட்ட கணக்கு ஒப்பிக்கணும். வேற ஒருத்தருடைய பொருளை வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். நம்ம பொருளை எப்படி அழிஞ்சு போனாலும் ஒன்றும் இல்லை, நஷ்டம் நமக்கு தான். ஆனால் வேற ஒருத்தருடைய பொருளில் நம்ம உண்மையாக இல்லை என்றால் நமக்கு சொந்தமாக யார் தருவா, எந்த பொருளை தருவாங்க? வேற ஒருத்தனுடைய காலத்தில் உண்மையாக இருந்தால் தான் இதை வச்சிக்க, நீ ரொம்ப சின்சியராக அவ்வளோ நாள் இருந்திருக்கிறா, இன்னும் இந்த இது இதை வச்சிக்க, இந்த இடத்த நீ வச்சிக்க, இதை நீ வச்சிக்கன்னு கொடுப்பாங்க. உங்களுக்கு சொந்தமாக அதை கொடுப்பாங்க. அதில் உண்மை இல்லைன்னா எப்படி உங்களுக்கு சொந்தமாக்கி தருவாங்க? இப்படி இங்கே டீச்சிங்கை வந்து இயேசு கிறிஸ்து கொடுக்குறார். அதில் 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் அந்த பேரபிளை குறித்துதான டீச்சிங். அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். பரிசுத்த பவுல் வந்து உக்ரானக்காரனாக இருக்கிறார். அவர் என்ன உக்ரானக்காரராக இருக்கிறார்? ஒன்று கொஞ்சம் 4வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம்.
இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன்.
இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் பவுல் சொல்கிறார். நான் கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன், ஐ ஆம் தி சர்வன்ட் ஆஃப் தி லார்ட். நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன், நான் ஒரு உக்ரானக்காரனா இருக்கிறேன். என்ன உக்ரானக்காரன்? ஸ்டீவர்ட்ஸ் ஆஃப் தி மிஸ்ட்ரீஸ் ஆஃப் காட்.
ஆமென்.
ஹல்லேலூயா.
ஆமென்.
தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரன். அந்த தேவனுடைய ரகசியம்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரகசியத்தை நான் வெளிப்படுத்த வேண்டிய விதமா மற்றவனுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதனால ஐ ஆம் எ ஸ்டீவர்ட் ஆஃப் தி மிஸ்ட்ரீஸ் ஆஃப் காட், தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரன். இதுதான் ட்ரூ ரிச்சஸ். நம்ம பணம் ஆசி மற்ற பொருள் வாங்குறது இதெல்லாம் எங்கள் வீட்டில் எல்லா பொருளும் இருக்குது, எங்களுக்கு நிறைய பணம் இருக்குது, ரைட்டு, ரொம்ப சந்தோஷம்தான், அதெல்லாம் நீதியானது. ஆனால் ட்ரூ ரிச்சஸ் வந்து மிஸ்ட்ரீஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. என்னுடைய இதயத்தில் தேவ ரகசியம் நிறைஞ்சிருக்கு. ஹல்லேலூயா. வெளிப்பாட்டினால நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். அதுதான் ட்ரூ ரிச்சஸ். நம்ம இந்த ட்ரூ ரிச்சஸ் ஆதாயம் பண்ணினா உலகப்பரமான ஐஸ்வர்யம் தானால வரும். அதெல்லாம் பவுல்கிட்ட என்ன ரிச்சஸ் இருக்கிறது என்றால் ட்ரூ ரிச்சஸ். அது அள்ள அள்ள குறையாது, அள்ள அள்ள அதிகமாக வரும். என்கிட்ட மிஸ்ட்ரி சான்று ஒப்படைச்சிருக்கிறார். நான் இதை ப்ரீச் பண்ண நிறைய வரும். இது வற்றாத நீரூற்று. ஆனால் அது வந்து செலவழிக்க குறைஞ்சி போயிடும். அது அநீதியான உலகப் பொருள். அது உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு தேவை, அது வேண்டான்னு சொல்லலை. ஆனால் வந்து ட்ரூ ரிச்சஸ், த மிஸ்ட்ரீஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. பவுல் வந்து மிஸ்ட்ரீஸ் ஆஃப் காட், அந்த ரகசியத்தை உடையவனாக இருக்கிறான். அதை எத்தனை பேருக்கு கொடுத்தாலும் குறையாது.
ஆமீன்.
நம்ம மெசேஜ் ஆஃப் தி ஹவர்ல வந்திருக்கிறோம்.
ஆமீன்.
த மெசேஜ் ஆஃப் தி ஹவர் நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்குது. ஆமீன். மறித்த பின்பு உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு, பரலோகத்திலே உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. ஆமீன். இந்த மெசேஜ் வந்து நமக்கு ரேப்சரை கொண்டு வருது, பாடி சேஞ்ச் அண்ட் ரேப்சரை கொண்டு வருது. எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் அது. வயசான பிறகு நம்ம எங்கே இருக்கணும்னு சொல்லி எவ்வளோ உலகத்தில் நிறைய பேர் எவ்வளோ செலவு பண்ணி பார்க்குறாங்க. அது முடியுமா? முடியாது. ஆண்டவர் நம்மளை எங்கே மாற்றுன்னு சொல்லியிருக்கிறாரே. நம்முடைய சரீரத்தில் இருக்க எல்லா டிஃபெக்டிவ் வியாதி எல்லாம் போயிடும். நம்முடைய முதுமையெல்லாம் போய் நம்ம எங்கே மாறிடும் சொல்லுவோம். இது எவ்வளோ பெரிய இது, யாராலும் சம்பாதிக்க முடியுமா? இந்த மெசேஜ் உங்களுக்கு அது தருது, இந்த மிஸ்ட்ரீஸ் உங்களுக்கு அது தருது. ஹல்லேலூயா. இந்த மிஸ்ட்ரீஸ் பவுல் கிட்ட இருந்துச்சு. இதோ பிரணாமிக்கு ஆண்டவர் மிஸ்ட்ரீஸ் கொடுத்துருந்தா, இன்னைக்கு ஒரு பாஸ்டருக்கு அதை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. இந்த மிஸ்ட்ரீஸ் வந்து உங்களுக்கு அதிக பிளஸ்ஸிங்கை கொண்டு வரும். மனுஷங்களுக்கு ஆசீர்வாதம்னாலே பணத்தை தான் நினைப்பாங்க. பணம், வீடு, ஆஸ்தி, இதுதான். அது ஆசீர்வாதம் தான், அது உலகப்பரமான ஆசீர்வாதம். ஆனால் ட்ரூ ரிச்சஸ் வந்து இந்த வெளிப்பாடுகள். ஹல்லேலூயா. இதை வேல்யூ பண்ணுனா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கூட கிடைக்கும். இதை வேல்யூ பண்ணாமல் அசட்ட பண்ணுறவங்களுக்கு தான் பின்பு பல விதமான சோதனையில் போய் சிக்கி கொடுக்குறாங்க, பல நஷ்டங்களில் போய் சிக்கி கொடுக்குறாங்க. இந்த மெசேஜ் வந்து நம்ம பாடி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்ல கொண்டு வருகிறது. ஆமீன். நம்ம கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் நம்ம இணைக்கப்படுகிறோம். ஆமீன். நமக்கு வந்து எல்லா விதமான எட்டர்னல் பிளஸ்ஸிங்கை நமக்கு கொண்டு வருகிறது. ஆமீன். பாடி சேஞ்ச், ரேப்சர், பெட்டிங் சப்பர், மெலினியம், நியூ ஜெருசலேம், எட்டர்னல் லைஃப், இதெல்லாம் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் பணத்தினால வாங்கவே முடியாது. இது வந்து உண்மையான ஐஸ்வர்யம், நிலையான ஐஸ்வர்யம், அழிஞ்சு போகவே செய்யாது. மற்ற இதெல்லாம் அழிஞ்சு போகும். திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள். பேங்க்ல லாக்கர்ல வச்சிருக்கு, அதையும் சவர்ல ஓட்ட போட்டு போய் திருடிடுதான். அதெல்லாம் இது திருடர்கள் திருட முடியும் இந்த ஐஸ்வர்யத்தை. ஒரு பொல்லாத மனுஷன் உங்களுடைய இதை உங்களுடைய சொத்து சுகத்தை வந்து அவன் ஆக்கிரமிக்க முடியும். ஆனா இதை வந்து யாருமே எடுக்க முடியாது. பிசாசு இதை டச் பண்ண முடியாது. இதான் ட்ரூ ரிச்சஸ், இதான் மிஸ்ட்ரிஸ் ஆஃப் காட். இதுல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா இந்த ட்ரூ ரிச்சஸ் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல உண்மையா இருந்தா உங்களை ஆண்டவர் அநேகத்தின் மேல அதிகாரியாக மாற்றுவார். ஆமே. நம்ம தேவனுடைய சிந்தையில இருந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். தேவனுடைய சிந்தையிலே நம்ம அந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே இருந்தோம். ஆமே. நம்ம எந்த டைம்ல கொண்டு வர வேண்டும், எந்த காலத்துல கொண்டு வர வேண்டும் என்று தேவன் அறிந்திருந்தார். இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமே. ஆண்டவர் சில வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு காலத்துக்கும் ஆண்டவர் ஜெயம் கொள்ளுறவனுக்கு பிராமிஸ் கொடுக்கிறார். அந்த பிராமிஸ் வந்து நம்ம வாழ்க்கையில நிறைவேறுகிறது. ஆமே. அதனால் நம்ம வந்து மெச்சூரிட்டி அடையவில்லை என்றால், வார்த்தையிலே வந்து நம்ம முதிர்ச்சி அடையவில்லை என்றால், நம்ம குழந்தைகளா இருப்போம் என்றால் மற்றவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை. நம்ம சுதந்திரவாளியாக பிறந்திருக்கிறோம், ஆனா குழந்தையா இருப்போம் என்றால், எஜமான் வீட்டுல குழந்தை பிறந்திருக்கு, எஜமான் வீட்டுல வேலைக்காரன் வேலை செய்யறான், மனைவி பிள்ளைகளோடு தங்கி இருந்து வேலை செய்யறான், அவனுக்கு ஒரு குடிசையில ஓரத்துல ஒரு ரூம் கொடுத்துருக்கு, ஒரு ஷெட்டு கொடுத்துருக்கு, அவன் அங்க குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கான், அவனுக்கும் குழந்தை பிறக்குது, எஜமானுக்கும் குழந்தை பிறக்குது, ரெண்டு குழந்தைகளும் விளையாடும் பொழுது நீ வா போன்னு தான் பேசும். அதுக்கு வித்தியாசம் இல்லை. ஆனா பெரியவனான பிறகு, எஜமானுடைய குமாரன் பெரியவன் ஆகும் பொழுது, அந்த வேலைக்காரனை வந்து வேலை சொல்லி நீ இதை செய் அதை செய்யணும் அவன் கீழ்ப்பணிஞ்சான், எஜமானு பயந்து நடுங்கிட்டு இருப்பான். ஆனா குழந்தையா இருந்தா வித்தியாசம் இல்லை. குழந்தைகள் எல்லாத்தையும் மிக்ஸ் ஆயிரும். அது பணக்காரன் ஏழைன்னு கிடையாது. அதே போல நம்ம வந்து இந்த மெசேஜ்ல மெச்சூரிட்டி அடையலன்னா, நல்ல சின்சியர் பிலீவராக மாறலன்னா, உங்களுக்கும் உலக பிரமாண மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லை. கலாத்தியர் 4:1-2,
பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திர ஆலையானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தும், அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை.
தகப்பன்
குறித்த காலம் வரைக்கும் அவன் காயக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டு இருக்கிறான்.
அவன் குழந்தையா இருக்கும் பொழுது ரெண்டு பிள்ளைகளுக்கும், உலகத்தின் மக்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. ஏன்னா குழந்தையா இருக்கு, இந்த மெச்சூரிட்டி அடையல. அவனும் ஷார்ட் போட்டுதான், இவனும் ஷார்ட் போட்டுக்கிட்டுறான், இவனும் ஸ்டார்ட் போட்டுக்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போறான், அவனும் ஸ்டார்ட் பண்ணி, என்ன இது? இது லெக்கின்ஸ் போடுது, அதுவும் லெக்கின்ஸ் போடுது, காலேஜுக்கு போனா வித்தியாசமே இல்லை. இதுவும் அதுவும் பிசாசு மகா, இதுவும் பிசாசு மகா, ரெண்டு மகளும் பிசாசு மகா தான். இங்க வந்தா சர்ச்சில் வந்தா பிலீவர். இது என்ன இது? மெச்சூரிட்டி இல்ல, கீழ்ப்படியல. பெற்றோர்கள் வளர்க்கிற வளர்ப்பும் அந்த மாதிரி இருக்குது. என்ன செய்ய முடியும்? நீ சும்மா இங்க சர்ச்சைக்கு வரதெல்லாம் ஒரு மெச்சூரிட்டி அடையல, இன்னும் வந்து நல்ல உண்மையா இருக்கல, வார்த்தைக்கு உண்மையா இல்ல. அதே போல பையன் என்ன செய்வான்? இங்க வருவான், பிறகு சினிமா பார்க்க போவான், உலகப்புறமா இருந்தது அவன் எல்லா விதமான பாவத்தையும் செய்வான், உல்லாசத்துல போவான். உலக உல்லாசத்துல போகும் பொழுது இன்னும் மெசேஜ்ல இருக்கிறாங்களே, சர்ச்சைக்கு வராங்களே, அவன் இன்னும் மெச்சூர் குழந்தையா இருக்கிறான், மெச்சூரிட்டி அடையல. அதனால நம்ம எல்லாம் மெச்சூரிட்டி, நம்ம தேவனுடைய சாயலை அடைய வேண்டும். ஆமென். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்கள் தம்முடைய குமாரனுடைய சாயல் ஆவதற்கு முன்னறிந்தார். நம்ம இந்த வார்த்தையை பார்க்க பார்க்க அது நம்ம வந்து தேவ சாயலாக நம்மை மாற்றும். 2 Corinthians 3:18,
நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல்.
நம்ம எல்லாரும் இந்த கண்ணாடியை பார்க்க பார்க்க இத நம்முடைய சாயலை நம்ம காண்கிறோம். நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியா இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து. மெசேஜ் கேட்க கேட்க, தியானம் பண்ண தியானம் பண்ண, நம்ம கிறிஸ்துவை போல மாறுகிறோம். ஆமே. வேர்ட் இமேஜ் ஆக மாறுகிறோம். வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அப்படியே மாறுகிறோம். அப்பொழுது இவங்க மெச்சூரிட்டி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆமென். இவங்ககிட்ட என்ன இருக்கு? ட்ரூ ரிச்சஸ் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, உண்மையான ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உண்மையான ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. உலக பரமாகவும் எனக்கு ஆண்டவர் எவ்வளோ ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆனால் அது வந்து அநீதியானது. அந்த வீடு வருமானம் எல்லாமே அநீதியானது. நம்மகிட்ட இருக்கிற அந்த ஜெனரல் வெஹிக்கிள்ஸ் மற்றும் நம்மகிட்ட இருக்கிற சொத்து சுகங்கள் எல்லாம் அநீதியானது. அதெல்லாம் அழிஞ்சு போகிற கூட நித்தியமானது அல்ல. இந்த ட்ரூ ரிச்சஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் நான் மெச்சூரிட்டி அடைஞ்சிருக்கிறேன். அதை குறித்து எனக்கு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. நான் அந்த இமேஜாக மாறி இருக்கிறேன். நான் வேர்ட் இமேஜாக மாறிக்கிறேன். வார்த்தையானது என்னிலே வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. ட்ரூ ரிச்சஸ் ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கிறார். எல்லாருக்கும் அவர் போர்ஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் கொடுத்திருக்கிறார். போர்ஷன் ஆஃப் ஃபெய்த் கொடுத்திருக்கிறார். அவருக்கு எல்லாருக்கும் கிருபை கொடுத்திருக்கிறார். அவன் அவனுக்கு அவர் பகிர்ந்து அளித்திருக்கிறார் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது. ரோமர் 12:3.
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை
12:3
அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெரிந்த எல்லாம் என்ன வேண்டும்.
ஒருவனும் தன்னை என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த புத்தியுள்ளவனாய் எண்ண கடவன். ஒவ்வொருத்தருக்கும் அவர் மெசர்மெண்ட் ஆஃப் ஃபெய்த் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மெசர்மெண்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் கொடுத்திருக்கிறார். இதை பிரணாம் காண்டவர் அதிகமாக கொடுத்திருக்கிறார். எனக்கு கொஞ்சம் குறைவாக கொடுத்திருக்கிறார். நான் வந்து பாஸ்டர், அவர் வந்து ப்ராஃபிட். நீங்க பிலீவரா இருக்கிறீங்க, பிரைடா இருக்கிறீங்க, உங்களுக்கும் ஆண்டவர் ஹோலி கோஸ் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு மெசர்மெண்ட் அவர் கொடுத்திருக்கிறார். நம்ம அதை என்ன செய்ய வேண்டும் என்றால் அதில் உண்மையா இருக்க வேண்டும். நம்ம எவ்வளவு சத்தியம் கேள்விப்படுகிறோமோ அவ்வளவுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு வந்து இந்த சபைக்கு அதிகமான சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது இதெல்லாமே ட்ரூ ரிச்சஸ். ஆமென். நம்ம கொடுத்த வெளிப்பாடுகள் ட்ரூ ரிச்சஸ். அதை வந்து நம்ம பாதுகாக்கணும். அதுக்கு பாத்திரமா நடக்கணும். நம்ம வித்தியாசமா பிஹேவ் பண்ணக்கூடாது. அவ்வளோ உலகப்பரமாக ஆண்டவர் நமக்கு ரிச்சஸ் கொடுத்துருக்கிறார். ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கிறார். நமக்கு ஹெல்த் கொடுத்துருக்கிறார். நமக்கு டைம் கொடுத்துருக்கிறார். கத்தர் உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்கலாம். நல்ல சுகங்கிறது எப்படி? வருஷம் 365 நாளும் ஒரு சண்டே விடாம எல்லாத்துலயும் அட்டன் பண்ணா உங்களுக்கு சுகம் இருக்குன்னு அர்த்தம். எல்லா சண்டே சர்வீஸ் 52 வாரம் இருக்கு. 52 வாரம் நான் எல்லா சர்வீஸுக்கும் வந்திருக்கேன். காலையிலையும் மாலையிலையும் வந்திருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறார். ஆமீன். ஹெல்த் கொடுத்துருக்கிறார். உங்களை வாய்ஸ் நாளை கொடுத்துருக்கிறார். டைம் கொடுத்துருக்கிறார். ஆமே. நம்ம அதை வீணாக்கி போடக்கூடாது. சோம்பலா இருந்து வீணாக்கி போகக்கூடாது. ஒவ்வொரு நாளையும் நம்ம பிரயோஜனப்படுத்த வேண்டும். ஆமே. அதை நம்ம சோம்பலா இருந்து நான் சென்றால் இந்த கிருபை நாளை வீணாக்கி போட்ட வேலையும் செய்யறதில்லை, படிக்கிறதும் செய்யறதில்லை. எனக்கு கால் வலிக்கு, அது வலிக்கு, இது வலிக்குன்னு அம்மா அப்பாவே நம்பி ஜீவிப்பது என்ன அது? 20 வயசுக்கு ஆன பிறகு, படிப்பை முடித்த பிறகு நம்ம ஏதாவது ஜாப் பண்ணணும். வேலையே செய்கிறதில்லை. நமக்கு சிலர் கொடுக்கப்பட்ட வேலையிலையும் உண்மையாக இருப்பதில்லை, பிரயாசப்படுறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு அம்மா அப்பா கவனிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கிறாங்க. ஏன்னா 20 வயசில் நான் என் தகப்பன் தாயை விட்டு வெளியே வந்தேன். அதிலிருந்து நான் அவன் யாரையும் நம்பலை, கத்தரை நம்பி தான் ஜீவிக்கிறேன். யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணல. அது நல்லது எனக்கு. நான் அப்போ தான் ஆண்டவர் சார்ந்திருக்க முடியும். எனக்கு எங்கள் அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணால் நான் அவங்கள சார்ந்திருப்பேன். அது நல்ல வாழ்க்கை கிடையாது. கத்தரை சார்ந்து ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உழைக்க வேண்டும். வேலை செய்ய வேண்டும். வேலை இருக்க வேலை இருக்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. சாகும் வரைக்கும் உழைக்கிறதுக்கு ஆண்டவர் பலத்தை தரணும். அந்த கிருபையை தான் நான் கேட்குறேன். நான் படுத்துக்கிடணும், ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கல. உழைப்பது ஒரு பெரிய கிரேஸ். அது வேலை செய்வது கிரேஸ். சோம்பலா இருப்பது நல்ல பேர் கிடையாது. ஸ்லக்கட் பீப்புள், சோம்பேறிகள் என்று அழைக்கப்படுவார்கள். நல்ல பேரே அவங்களுக்கு கிடையாது. நல்ல உழைச்சா நேரத்தை காலத்தை பிரயோஜனப்படுத்தினா அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். வாழ்க்கையில முன்னேற முடியும். அதனால டைமை வேஸ்ட் பண்ணும் பொழுது உக்ரான உத்தியோகத்தில் சரியா இல்லைன்னு அர்த்தம். உனக்கு இவ்வளவு டைம் கொடுத்துருந்தேன், உனக்கு இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தேன், நீ அதை எப்படி பயன்படுத்தினா? உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்துருந்தேன், நீ அதை எப்படி பயன்படுத்தினா? உனக்கு ஹெல்த் தந்தேன், அந்த ஹெல்த்தை நீ என்ன செஞ்ச? அங்கேயும் சுத்திக்கிட்டே வந்தியா? உனக்கு படிப்பை கொடுத்துருந்தேன், நீ அந்த படிப்பை நீ என்ன பயன்படுத்தினா? இதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? நம்ம அதுல உண்மையாக இருக்க வேண்டும். ஆமே. எவ்ரி மேன் இஸ் கால் டு கிவ் அக்கவுண்ட் ஆஃப் ஹிஸ் ஸ்டீவர்ஷிப். இது ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் கணக்கொப்பிக்க வேண்டும், உக்ரான கணக்கொப்பிக்க வேண்டும். உனக்கு ஊழியத்தை கொடுத்தனே, ஊழியத்தை உண்மையா செஞ்சியா, சோம்பலா இருந்தியா அப்படின்னு ஆண்டவர் ஏன்ட கேட்பார். அப்படி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த எல்லாருமே தான் கேட்பார், நீ பைபிள் படிச்சு நல்லா ஜெபம் பண்ணி பைபிளை தியானம் பண்ணியா, ஜெபம் பண்ணியா, விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணியா, எல்லா காரியத்தையும் ஜெபத்துல வச்சு ஆசாரிய ஊழியத்தை ஒழுங்கா செஞ்சியான்னு கேட்பார். ஆசாரிய ஊழியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கும் ஆண்டவருக்கு மத்தியில இருந்து ஆசாரிய ஊழியம் செய்யணும், எல்லாத்துக்காகவும் ஜெபிக்க வேண்டும், வார்த்தையை வெளிப்படுத்த வேண்டும். இந்த பொறுப்புல நான் சின்சியரா இருந்தா நான் தைரியமா ஆண்டவர்கிட்ட போய் நிக்கலாம். அல்லேலூயா. நான் அதுல உண்மையா இருக்க பிரயாசப்படுகிறேன். தீமோத்தேயுக்கு தீமோத்தேயு என்ன சொல்லுகிறார், அர்க்கீப்பு என்கிறவனுக்கு ஊழியம் கொடுக்கப்படுது. நீ தேவனத்தில் பெற்ற ஊழியத்தை நீ உண்மையா நீ வந்து நிறைவேற்ற நீ பிரயாசப்படு. கொலோசியர் 4:17, கொலோசியர் 4:17.
அர்க்கீப்பை கண்டு நீ கர்த்தரத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமா இருப்பாயாக என்று சொல்லுங்கள்.
இது நீங்க வந்து சொல்லு, அர்க்கீப்பை பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, நீ தேவனத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி ஜாக்கிரதையா இரு. நீ கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கிற ஒழுங்க, உன்னுடைய ஜாப்பை நீ அறியல. உனக்கு ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், ஆனா நீ ஊழியத்தை உண்மையா செய்வதில்லை. அதனால நீ உன் தேவனத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி ஜாக்கிரதையா இருன்னு அவன்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா ஒரு நல்ல கணக்கு ஒப்பிக்கணும். அவன் ஒரு ஸ்டீவர்டா இருக்கிறான், தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரனா இருக்கிறான். அவன் கத்தருக்குன்னு டைம் கொடுக்கணும், அவன் வந்து ஊழியத்துக்குன்னு டைம் கொடுக்கணும். அவன் கேர்லெஸ்ஸா இருக்கிறான், அவனை பார்த்து நீங்க சொல்லுங்கன்னு சொல்லுகிறார். தீமோத்தேயு பார்த்து பவுல் என்ன சொல்லுகிறார், ஒன்னு தீமோத்தேயு 4:14 வாசிக்கலாம்.
மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை
பற்றி மூப்பரெல்லாம் உன்மேல கை வச்சு உன்னை பிரதிஷ்டை பண்ணாங்க, உன்னை ஊழியத்துக்கு பிரதிஷ்டை பண்ணாங்க மூப்பரெல்லாம் வந்து. அப்போ உனக்கு ஒரு ஆவு அங்க வரம் கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த வரத்தை நீ என்ன செய்யற, அதை தூண்டி எழுப்பணும், அந்த வரத்தை நீ டெவலப் பண்ணணும். எல்லாரும் கை வச்சு ஜோம் பண்ணாங்க, உன்னை ஊழியத்துக்கு பிரதிஷ்டை பண்ணாங்க, இப்ப நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற, நீ அந்த வரத்தை தூண்டி எழுப்ப வேண்டும். அதனால நெக்லெக்ட் நாட் த கிப்ட் தட் இஸ் இன் தி, உனக்குள்ள இருக்கிற அந்த வரத்தை குறித்து நீ வந்து அற அஜாக்கிரதா இருக்காத. விச் வாஸ் கிவன் தி பை ப்ரோஃபசி வித் த லேயிங் ஆன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பிரஸ்பிட்ரி. இதை மூப்பர்கள் உன் மேலே கை வைக்கும் பொழுது, உன்னை ஊழியத்துக்கு பிரதிஷ்டை பண்ணும் பொழுது, நீ அந்த நாள் முதற்கொண்டு உனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை நீ வந்து பயன்படுத்தணும். நீ பயன்படுத்துறியா அப்படின்னு சொல்லி தீமோத்தேயு பார்த்து கேட்கிறாரு. ஏன்னா ஒரு நாள்ல நீ கணக்கு ஒப்பிக்க வேண்டும், ஒரு நாள்ல உன்னுடைய உன்னை வேலையில வந்து டெர்மினேட் பண்ணுவாங்க, வேலையை விட்டு எடுத்துருவாங்க. அப்ப நீ என்ன செய்வா, நீ நித்தியமான வீட்டுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்கிறார். ஆனா பவுல் என்ன சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், இதோ இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். 2 தீமோத்தேயு 4:7 பவுல் வந்து உண்மையான ஒரு ஸ்டீவர்டா இருந்தான். அவன்கிட்ட தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்தினார். இதோ அவன் ஒரு ப்ராஃபெட்டா இருந்தான், ஏஞ்சலாக தூதனாக இருந்தான். அவன் அந்த காலத்தினுடைய தூதன், எபேசு சபையின் தூதன். அவனுடைய ஜாப்பை அவன் கரு சரியா செய்தான். கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அவனுக்கு நீதியின் கிரீடத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். வார்த்தையினாலே கட்டப்பட்டான். எப்பொழுதும் அவனுடைய ஃபீலிங் என்ன, நான் வார்த்தையினாலே கட்டப்பட்டிருக்கிறேன், இந்த வார்த்தையை விட்டு நான் வலது புறமோ இடது புறமோ தப்பிச்சு ஓட முடியாது. பவுண்ட் பை த செயின்ஸ் ஆஃப் த வேர்ட். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணா ஜனங்கள் கேட்டாலும் கேட்காட்டாலும், ரெண்டு பேர் கேட்டாலும், நான் போய் அந்த வெளிப்பட அந்த மிஸ்ட்ரீஸை ரிவீல் பண்ண வேண்டும். ஒரு இடத்துல போய் நான் பிரசங்கம் பண்ணும்போது கல்லை தூக்கி அடித்தாலும் அதை பற்றிலாம் கேர் பண்ணக்கூடாது. சாகும்படியாக உபத்திரப்படுத்தினாலும் நான் வந்து அதை பற்றி கேர் பண்ணக்கூடாது. என்ன இந்த ஊழியத்தை நான் நிறைவேற்றணும். இதோ ஜனங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணவில்லை என்றாலும், அவங்க ஆஃபரிங் கொடுத்தாலும் ஆஃபரிங் கொடுக்காட்டாலும், நான் கர்த்தருக்குள் செய்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். ஜனங்களுடைய ஆதரவு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஊழியம் செய்ய வேண்டும். எந்த காரியங்களும் வந்து ஊழியத்தை விட்டு என்னை பிரிக்க கூடாது. எந்த விதமான உலக காரியங்களும் என்னை விட்டு கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. இதுதான் உண்மையான ஸ்டீவர்ட். பால் வந்து ஒரு உண்மையான ஸ்டீவர்ட். ஹல்லேலூயா. அவன்ட ஆண்டவர் ட்ரூ ரிச்சஸ் கொடுத்திருந்தார், உண்மையான ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தார். அந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு அநேகருக்கு அவன் வந்து சால்வேஷன், ஹீலிங் அநேகருக்கு வந்து இவனால அநேகர் ஐஸ்வர்யமான்களாக மாறினார்கள். எல்லாமே ஆண்டவர் பாலுக்கு கொடுத்த அந்த ட்ரூ ரிச்சஸ்ல அவன் உண்மையாக இருந்தான். பசுத்த ஆவியினாலே அவன் அந்த ஊழியத்தை செய்தான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென். இங்க ஐஸ்வர்யமான ஒரு மனுஷன் இருந்தான்னு சொல்லப்பட்டு ஒன்னாசந்த வாசிக்கலாம்.
இன்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்ரானக்காரன் இருந்தான்.
இது ஐஸ்வர்யமான இருக்கிறான். ஐஸ்வர்யமான என்றால் அவனுக்கு ரொம்ப லேண்ட் இருக்கும், தௌசண்ட் தௌசண்ட் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் இருக்கும். இது அவனுக்கு வந்து ஆடு மாடுகள் வந்து தௌசண்ட் தௌசண்டா இருக்கும். அவனுக்கு வேலைக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு ஸ்டீபேர்டு தான், வேலைக்காரனுக்கு எல்லாருக்குமே எஜமான் தான் இந்த ஸ்டீபேர்டு. இவனுக்கு தான் அந்த எல்லாத்தையுமே பரிபாலனை பண்ண வேண்டிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தரையும் கவனிச்சு இவனுடைய வருமானங்கள், வரவு செலவு கணக்குகள் எல்லாத்தையுமே கவனிப்பது தான் இந்த ஸ்டீபேர்டு. அதனால ஐஸ்வர்யமான ஒரு மனுஷன் இருந்தான். இப்போ அவனுக்கு நிறைய ஏக்கர்ஸ் அண்ட் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் இருக்கிறது. கோதுமை வந்து நிறைய விளையுது, எத்தனையோ டன் டன்னா கோதுமை கிடைக்குது. அதை சேல்ஸ் பண்றது எல்லாமே இந்த ஸ்டீவர்டுடைய வேலை தான். அங்க வந்து ஆலிவ் ஆயில பயன்படுத்தினாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பயன்படுத்தின ஆயில் வந்து ஆலிவ் ஆயில். நம்ம நல்ல எண்ணெய், கடலை எண்ணெய்லாம் நம்ம யூஸ் பண்றோம், தேங்காய் எண்ணெய் அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க வந்து ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணாங்க. ஒலிவ மரங்கள் நிறைய இருக்கிறது, ரொம்ப ஒலிவ மரங்கள் இருக்குது, ஏக்கர் கணக்கில் இருக்கிறது. அந்த ஒலிவ காய்களை பறித்து அதை காய வச்சு இடிக்கும் பொழுது ஆலிவ் ஆயில் ஏற்படுகிறது. அந்த ஆலிவ் ஆயில்லாம் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய ஜாஸ்தி இருக்கிறது. வளர்ந்து இந்த ஐஸ்வர்யவான நம்ம என்ன பார்க்கோம், ரிச்சஸ் இன் வீட் அண்ட் ஆயில். ஹல்லேலூயா. நிறைய கோதுமை, நிறைய ஆயில், அம்பாரம் அம்பாரமாக, களஞ்சியம் களஞ்சியமாக கோதுமை இருக்கிறது. இது ஆலிவ் ஆயில் ஆலையில வந்து அது எவ்வளோ இருக்குது, எவ்வளோ டேங்க், எத்தனையோ டேங்க் இருக்குது. அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யமான. ஹல்லேலூயா. அவனுக்கு இவன் ஸ்டீபேர்டா இருக்கும் பொழுது எல்லாத்தையும் சேல்ஸ் பண்றது, அந்த கணக்கு வழக்களை பார்க்குறது, எல்லா லாபம் எல்லாத்தையுமே பார்க்கறது இந்த ஸ்டீபேர்டுடைய வேலை. ஒருத்தன் வந்து என்னச்சா 100 கலம் கோதுமை வாங்குறான்னா அது எவ்வளோ பாருங்க, 100 டன் கோதுமைன்னு பாருங்க. இவன் வந்து என்ன சொன்னால் இவ்வளவு லிட்டர் வந்து அவன் வந்து அந்த 100 குடம் எண்ணெய் ஆலிவ் ஆயில் வாங்குறான்னா அவன் எவ்வளவு ரிச் மேன். நீங்க பாருங்க, திஸ் மேன் வாஸ் ரிச் இன் ஆயில் அண்ட் வீட். இந்த ஐஸ்வர்யவான் வந்து இவன் அதிக கோதுமை, அதிக அது ஆயில் இருக்கு. அதே போல நம்முடைய எஜமான் கத்ரா இயேசு கிறிஸ்து, ஆமென், அவர்கிட்ட ரிச்சஸ் இன் வீட் அண்ட் ஆயில். வீட்டு எது கடையாளமா இருக்குது? தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. வீட் ரெப்ரசன்ட் த வேர்ட் ஆஃப் காட். ஆயில் எது கடையாளமா இருக்குது? ஆயில் ரெப்ரசன்ட் த ஹோலி ஸ்பிரிட். அவர்த நிறைய வார்த்தை இருக்கிறது, நிறைய ஹோலி கோஸ்ட் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்கிட்ட அளவற்ற ஆவி இருக்கிறது, அளவற்ற சத்தியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆயில் இஸ் த ஹோலி ஸ்பிரிட், வீட் இஸ் அ வேர்டு. நம்ம அதுக்கு ஸ்டீவேர்டா இருக்கும். நீங்களும் நானும் இந்த ஸ்டீவேர்டா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரிச் இன் ஆயில் அண்ட் வீட். அவருக்கு ஆயில் அண்ட் வீட் நிறைய இருக்கு. ஆமென்,
ஆமென்.
எல்லா கோதுமையும் சாப்பிட முடியுமா? எல்லா எண்ணெயும் நம்ம பயன்படுத்த முடியுமா? எல்லாத்தையும் சேல்ஸ் பண்றது, சேல்ஸ் பண்ணி பணம் வச்சா எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். அதை பணமாக்கிட்டா நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். உங்களுக்கு நிறைய கோதுமை இருக்கிறது, ரூபா இல்லையே, அதை வித்து நீ கோதுமையை வித்து நீ என்ன செஞ்சிக்க, அதை பணமாக்கிக்க, ஆயிலை வித்து நீ பணமாக்கி என்னென்ன செய்யணுமோ செய். அது ஒரு பொருள், கமாடிட்டி. அதை வந்து நம்ம பணமா மாத்திக்கிடலாம். அதே போல இன்னைக்கு ஆண்டவர் வேர்டு கொடுத்துருக்கிறாரு, ஹல்லேலூயா, ஹோலி ஸ்பிரிட் கொடுத்துருக்காரு. இதை வச்சு நீங்க எல்லாத்தையுமே சாதிக்கலாமே. கோதுமையை சேல்ஸ் பண்ணா எவ்வளவு பணம் கிடைக்கும்? ஆயில் ஆலிவ் ஆயில சேல்ஸ் பண்ணா எவ்வளவு பணம் கிடைக்கும்? நமக்கு தேவையான எல்லாத்தையுமே அதை வச்சு நம்ம செலவு பண்ணிக்கிடலாமா, வாங்கிக்கிடலாமே. அதே போல ஆண்டவர் வேர்ட் அண்ட் ஸ்பிரிட் கொடுத்திருக்கிறார். இந்த வேர்ட் அண்ட் ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் வேர்டு கொடுப்பார் என்றால், அந்த வேர்டை உயிர்ப்பிப்பதற்கு ஆண்டவர் ஹோலி ஸ்பிரிட் கொடுப்பார் என்றால், எல்லாமே அது நிறைவேற போகுது. இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட வந்தவங்களுக்கு எல்லாம் பணத்தை வந்து கட்டுக்கட்டா கொடுக்கல, ஒரு வார்த்தை சொன்னார், உடனே அது நடந்தது. அந்த வேர்டு வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறது. அந்த வேர்டை வந்து அந்த ஹோலி ஸ்பிரிட் உயிர்ப்பிக்கும் படும் பொழுது அது நிறைவேறுகிறது. ஆமே. இன்னைக்கு ஆண்டவர் வேர்ட் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் தருவார் என்றால் நீங்க பெரிய ஐஸ்வர்யவான்கள். அந்த வார்த்தையை கொண்டு நீங்க எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆமே. நீங்க ஏழையா இருந்தா நீங்க பணக்காரங்களா மாற முடியும். நீங்க சுகவீனராக இருந்தா நீங்க சுகம் பெற முடியும். நீங்க இந்த உலகத்திலிருந்து அந்த உலகத்துக்கு போக முடியும். வேர்ட் அண்ட் ஸ்பிரிட் தான் நமக்கு தேவை. எத்தனை பேருக்கு அந்த ரிச்சஸ் தேவை? இந்த உலகத்துல ரூபாயை பார்த்து பார்த்து நிறைய பேருக்கு அந்த ரூபா மேலதான் எண்ணம் இருக்கு. முக்கால்வாசி பேருக்கு அந்த புத்தி தான் இருக்கு. பணம் வேணும், பணம் எனக்கும் தான் பணம் வேணும். ஆனா உங்களுக்கு வேர்ட் அண்ட் ஸ்பிரிட் தர, ஆண்டவர் பணத்தை தராம வேர்ட் அண்ட் ஸ்பிரிட் தரார். நீங்க அதை வச்சு நீங்க வந்து கேஷா வந்து நீங்க கேஷ் பண்ணிக்கிடலாம். அந்த வார்த்தையும் ஆவியும் தரும் பொழுது, நீங்க அந்த ஐஸ்வர்யத்தை உங்ககிட்ட இருக்கும் பொழுது, அதை வச்சு நீங்க எல்லாத்தையுமே தர முடியுமே. இந்த உலக வாழ்க்கை நத்திங், அது இதெல்லாம் ஈஸியா தரலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம அதை வேலி பண்ணி அதனுடைய முக்கியத்துவத்தை அறியும் பொழுது, இவங்க வீட் அண்ட் ஆயில் தான் இருக்குது. இந்த ரிச் மேன் வீட் அண்ட் ஆயில் இருக்குது. அந்த வீட் அண்ட் ஆயிலை தான் அவன் மற்றவனுக்கு சேல்ஸ் பண்றான். இதை ஒருத்தன் கொடுக்கறான், 100 கலம் கொடுக்கும் பொழுது நீ அதை 50 எழுதிக்க, இன்னொரு 100 கூட என்னன்னா 50 எழுதிக்க, அதை 80 எழுதிக்க. என்ன இருக்கு, எல்லாருக்குமே கொடுக்கறான், ரொம்ப லாட் லாட்டா கொடுக்கறான். அப்ப லாட் லாட்டா பணம் கிடைக்குது. ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பெரிய ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. தி மெசேஜ் ஆஃப் தி ஹவர்ல வரும்பொழுது எவ்வளவு பெரிய ப்ராமிஸ், எவ்வளவு ஹோலி ஸ்பிரிட் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த ஹோலி ஸ்பிரிட்டும் வேர்டும் நமக்கு இருக்கும் என்றால் நம்ம துக்க முகத்தோடு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பலவிதமான மென்டல் அங்க ப்ராப்ளத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பல காரியங்களை நினைச்சு சிந்திச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் எனக்கு வேர்டு கொடுத்துருக்கார், ஸ்பீச் கொடுத்துருக்கார், நான் ஐஸ்வர்யவான், அளவற்ற ஐஸ்வர்யம் உடையவன், உலக பரமானவன். எவ்வளவு ரிச்சஸ் அவன்கிட்ட இருந்தாலும் அதெல்லாம் அழிஞ்சு போற அநீதியானது. நமக்கு 2 riches தந்திருக்கிறார். அதெல்லாம் நமக்கு வீட் அண்ட் ஆயில் கொடுத்திருக்கிறார், திரளாக கொடுத்திருக்கிறார். நம்முடைய எஜமான் வந்து ரொம்ப ஐஸ்வர்யவனாக இருக்கிறார். ஆமென். இப்பொழுது அவரை வேஸ்ட் பண்ணி போடுகிறான். தனக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தை வேலை பண்றதில்லை, அதை மதிக்கிறதில்லை. சிலர் என்ன செய்யறாங்க, அங்க ஊழியக்காரலாக இருந்து ஊழியத்துல பெரிய பணம் சம்பாதிச்சு அவங்க வந்து ஹோட்டல் வாங்குறாங்க. இதோ இவ்வளவு பிரேயர் சென்டர் இஸ்ரேல் நாட்டில் வந்து ஹோட்டல் இருக்குதான், ஜீசஸ் கால்ஸ். அதெல்லாம் அவங்க வந்து அவர் பெரிய ரிச் மேன், அரசியல்வாதிகளோடு கூட தொடர்பு வைத்து இதெல்லாம் பெரிய காரியங்களெல்லாம் செய்து இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த வரத்தை வந்து அவங்க வேஸ்ட் பண்ணி போடுறாங்க. தகாத உரை பதில செலவு பண்ணி போடுறாங்க. அவங்க உக்ரான கணக்கை ஒப்பிக்கும் பொழுது நிச்சயமா அவங்க வந்து ரொம்ப வந்து பயந்துகிட்டு தான் நிற்கணும். இந்த பெரிய பெரிய ப்ரீச்சர்ஸ் சொல்றாங்க, அரசியல்வாதிகளோடு ஐக்கியப்பட்டிருக்கிற இந்த ப்ரீச்சர்ஸ் தங்களுடைய சொத்து சுகங்களை காப்பாற்றுவதற்காக அரசியல்வாதிகளோடு கூட தலையீடு அவங்க ஈடுபடுகிறார்கள். அதனால இவங்கெல்லாம் எப்படி கணக்கு ஒப்பிவிக்கான்னு தெரியறது இல்லை. நம்ம வார்த்தைக்கு உண்மையா இருக்கிறோம். அல்லேலூயா. உன்னை வந்து வேலை விட்டு எடுக்க போறேன், ரிமூவ் ஹிம் அவுட் ஆஃப் ஹிஸ் ஆபீஸ். உன் மேல நிறைய சார்ஜஸ் பண்ணிருக்கிறாங்க, நிறைய குற்றச்சாட்டுகள் உன் மேல வந்திருக்கிறது. He had something in his mind. இது ஆண்டவர் அந்த ஓமையை சொல்லும் பொழுது ஆண்டவர் தம்முடைய மனசுல வந்து ஒரு காரியத்தை ஞாபகத்தில் வச்சு சொல்லுகிறார். இந்த அநீதியான உக்ரைனா குறித்து ஓமையை சொல்லும் பொழுது, அன்பெய்த்ஃபுல் ஸ்ரீபேல குறித்து சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறாரு, மனசுல ஒரு பிளான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. மனசுல ஒரு ரகசியத்தை வைத்து வெளிப்படுத்துகிறார். நீ வந்து கிவ் அக்கவுண்ட் ஃபார் ஹிஸ் சீவர்ஷிப். நீ உன்னுடைய உக்ரானத்தை குறித்து நீ கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவன் பயந்து போகிறான். வேலை விட்டு எடுத்துட்டா நான் என்ன செய்ய முடியும்? நல்ல வேலை பார்த்தவங்க திடீர்னு வேலை விட்டு எடுத்துட்டான்னா என்ன செய்ய முடியும்? இவ்வளவு நாள் நல்ல வருமானம் கிடைச்சிச்சு, இப்ப நம்ம பழப்பு தொழில் எப்படி நடத்துறது? ரொம்ப தகச்சு போவாங்க. இன்னைக்கு ஜட்ஜி வந்திருக்கிறார், ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல இருக்கிறது, அவருடைய கால்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருக்கிறது. அவர் வந்து முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அந்த ஜட்ஜி வந்து இறங்கி வந்திருக்கிறார். நம்மளை வந்து கணக்கோப்பிக்கு சொன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? டூ ஆப்ஷன் அவனுக்கு இருக்கிறது. ஒன்னு வந்து கூலி வேலை செய்ய வேண்டும், அல்லது பிச்சை எடுக்க வேண்டும். டு டிக் டு பெக், இந்த ரெண்டு காரியம் தான் இருக்கு. ஒன்னு டிக் பண்ணணும் அல்லது பெக் பண்ணணும். அல்ல, டிக் பண்ணும் பொழுதும் அவன் பெக் பண்ணும் பொழுதும், டிக் பண்றது பெக் பண்றதை விட கொஞ்சம் பெட்டர். பிச்சை எடுப்பதை பார்க்கலும் கூலி வேலை செய்வது, மண் சுமப்பது, அது நல்லது தான், அதோட பெட்டர் தான். ஆனால் அது ஒரு டிசெண்டிங் ஆர்டர். இவன் இருந்த ஸ்தானத்தை விட்டு இப்ப கீழே ஸ்தானத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. இருந்த இடத்தை விட்டு நம்ம மேல போகணுமே ஒழிய நம்ம கீழே போக கூடாது. நீங்க உண்மையா வார்த்தைக்கு இருந்தீங்கன்னா இருந்த இடத்தை விட்டு ஆண்டவர் மேல கொண்டு போவார். நீங்க வார்த்தைக்கு உண்மை இல்லைன்னா இருக்க இடத்தை விட்டு கீழே தான் போவீங்க. கத்தரின் ஆசீர்வாதம் நமக்கு வரணும். ஹல்லேலூயா. எப்படி கத்தரின் ஆசீர்வாதம் வரும்? வார்த்தைக்கு உண்மையா இருந்தா ஆண்டவர் மேல கொண்டு சொல்வார். தானியேல் நமக்கு உதாரணமா இருக்கிறான், யோசேப்பு நமக்கு உதாரணமா இருக்கிறான், தாவீது நமக்கு உதாரணமா இருக்கிறான். ஆண்டவர் எல்லாம் அவங்க எல்லாம் உண்மையான பிலீவர்ஸா இருந்தாங்க. ஆண்டவர் லிப் பண்ணார், நம்ம ஒழுங்கு இல்லாம போனா கீழே தான் போகணும். டிசெண்டிங் ஆர்டர், ஒன்னு பெக் பண்ணணும் அல்ல டிக் பண்ணணும். நமக்கு பெக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்மளை மேல லிப்ட் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அவனுடைய டைம் வந்து ரன்னிங் அவுட். இப்பொழுது அவனுடைய காலம் முடிந்து போற நேரம் ஆகிவிட்டது, வயசாகிவிட்டது. நல்ல வாலிப பிரயத்தில் உழைக்கிறது இல்லை, ஆண்டவருக்காக பிரயாசப்படுவதில்லை, கஷ்டப்படுவதில்லை. வயசான பிறகு என்ன செய்ய முடிய போகுது? சிலருக்கு பாடி சூழிச்சு போனா என்ன செய்ய முடியாது? அவங்களால வேலை செய்ய முடியாது. சிலருக்கு நோய்வாய்ப்பட்டாலும் வேலை செய்ய முடியாது. அதனால என்ன செய்யும்? டைம் இஸ் ரன்னிங் அவுட். காலம் முடிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது, இனி காலம் செல்லாது. சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேல் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, There shall be no time, no more time. இனிமேல் காலம் செல்லாது. ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரலாகிய தீர்க்கதரிசி சுவிசேஷமாய் அறிவித்தபடி ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். ஆமென். இனி காலம் செல்லாது, இனிமேல் உலகத்தில் காலம் கிடையாது. முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு கடைசி காலம் ஆகிவிட்டது. அதனால அவர் ஜட்ஜி என்ன சொல்றார்? கையை நேராக வானத்துக்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது. யுவர் டைம் இஸ் ரன்னிங் அவுட். உன்னுடைய காலம் முடிகிறது. அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். எல்லாம் செல்போன்ல அசுத்தமா வந்து பார்த்து பிற அசுத்தமாவே நடப்பாங்க. அதை எப்படி நடந்தது? ஆண்களும் பெண்களும் அதை பார்க்கிறாங்க, பிறகு அது மாதிரியே நடக்கிறாங்க. காலேஜுக்கு போற பிள்ளைகள் அதுதான் பார்க்குது. மெஜாரிட்டி, எல்லாரும் கிடையாது, மெஜாரிட்டி பீப்புள் அதுதான் பார்த்து அது அதே மாதிரியே கெட்டு போகுது. அந்த பையங்களும் அதே பார்க்கறான், அதே மாதிரி செய்யறான். என்னது? அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கணும். அநீதி செய்கிறவன் எப்படியாயிலும் பணத்தை சம்பாதிக்கணும், நேர்மை இல்லாத முறையில பணத்தை சம்பாதிச்சு நம்ம பெரிய ஆளா மாறணும். அநீதி அதுதான் அரசியல்ல போய் சேர்றான் நிறைய பேர். அதுதான் அரசியல்வாதிகள்லாம் இங்க பிலிவரா இருக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். அது மற்ற சர்ச்சில் ஏத்து, மற்ற பெந்தகோஸ் சர்ச்சில் ஏத்துக்கிடுவாங்க. நீங்க கிரேஸ் ஒர்க் மேல ஒரு பேச்சு இருக்கு, எந்த யாருனாலும் ஏத்துக்கிடுவாங்க. ஆனா அங்க ஒரு அருள் பாச பாசர் வச்சிருக்காரு, அவரு யாரு வேணாலும் ஏத்துக்கிடுவாரு. இது சுத்தி இருக்கிற சபை இல்ல, அவசரவாதத்துல நம்ம கல்வாரி டேபனை சுத்தி நிறைய சபைகள் இருக்குது. யாரு நீங்க எங்க எப்படி இருந்தாலும் ஏத்துக்கிடுவாங்க. ஆனா அது பெந்தகோச சபை, பெந்தகோசன்னு சொல்லிட்டு எப்படி வேணாலும் ஏத்துக்கொள்வாங்க. மெசேஜ் வந்து ஸ்டாட்யூட்டரி வார்னிங், குடி பழக்கம் குடியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி, குடிப்பழக்கம் உடல் நல கெடுத்து உடலை கெடுக்கும்னு சொல்லிட்டு அவனே அங்க டாஸ்மார்க்ல விற்பான். ஆனா மேல போர்டு எழுதி போட்டிருப்பான். அதே போல இந்த சபைகள் எல்லாமே இந்த டாஸ்மார்க் கடை எப்படி அப்படி போல, நீங்க வந்து தப்பு செய்யக்கூடாது, அன்னோருக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அலோவ் பண்ணுவது. அதே மாதிரி இன்னைக்கு சபைகள் மாறி போச்சு. வாசல் வாக்கத்திற்கு சுத்தி இருக்க சபைகள் அமிதமா இருக்கிறது. இங்க உங்க மெசேஜ்ல இருந்து பின்வாங்கி போய் பாலிடிக்ஸ்ல போறவங்க, உலகப்புறமா போறவங்க, ஜோல்ஸ் போறவங்க எல்லாத்தையுமே பெந்தகோஸ்காரங்க உடனே ஏத்துக்கிடுவாங்க. அங்கேயும் பிரசங்கம் அழகா இருந்த மாதிரிதான் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனா அவங்கள அலோவ் பண்ணுவாங்க. நீங்க எப்படி வேணாலும் அதெல்லாம் கண்டுகிடுறது கிடையாது. இதுதான் இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிறக்கார். அநியாயம் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் அதிர்ஷ்டமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பசுத்தம் உள்ளவன் இன்னும் பசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. வெளிப்படுத்தல 22:11-12 வாசிக்கிறோம். அல்ல கத்துடைய வருகை வருகிறது. உன் காலம் வந்து குறைஞ்சி போச்சு, இனி காலம் செல்லாது. ஆண்டவர் டெர்மினேட் பண்ண போகிறார், எல்லாத்துக்கும் முடிவை ஏற்படுத்த போறார். இனிமே காலம் இல்லை, கணக்கொப்பிக்கணும். அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு நான் பலன் அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப அவன் வேலை விட்டு போனான்னா அவனுக்கு சம்பளம் கிடையாது. அது மாத்திரமல்ல, அவனுடைய ஸ்டைப்பண்ட் ஆஃபீஸ் அத்தாரிட்டி, அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. முன்னாலும் அவனுக்கு எல்லாத்து மேல அதிகாரம் இருந்தது. அவன் நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் செய்யலாம். எஜமான் அவனுக்கு அந்த அதிகாரத்தை அத்தாரிட்டி கொடுத்திருந்தார். இப்ப அத்தாரிட்டி ஒன்றும் கிடையாது. அதே போல சாம்சனை நம்ம பார்க்கும் பொழுது, சாம்சனுக்கு ஆண்டவர் பரிசுத்தாவியை கொடுத்திருந்தார். சாம்சனுக்கு ஆண்டவர் ஒரு பொசிஷனை கொடுத்திருந்தார். இஸ்ரவேலின் நியாயாதிபதியாக இருந்தான். ஆனால் அவன் என்ன செய்தான், அவன் வந்து பெலிஸ்தரோடு சேர்ந்து தெலிலால் பக்கமாக அவன் சாய்ந்து போகும்பொழுது, வேசியின் பக்கமாக அவன் சாய்ந்து போகும்பொழுது ஆண்டவர் அவனை ஸ்ட்ரைக் பண்ணிட்டார். அவன்கிட்ட இருந்த ஆவியை எடுத்துட்டார். அப்பொழுது அவன் என்ன சென்றால், அவன் ஆவியை எடுக்கும் பொழுது அவன் கண்ணை பிடுங்கி அவன் வேடிக்கை காட்டுகிறவனாக பெலிஸ்தர்கள் அவனை சேர்ந்தாங்க. டிகிரேட் ஆயிட்டான் அவன்ட இருந்து ஆண்டவர். அவன் உக்ரான உத்தியோகத்துல உண்மை இல்லை, சாம்சன் உண்மையாக இல்லை. அதனால ஆண்டவர் எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டார். முடியல, அவன் மனம் திரும்பிட்டான்னு நம்ம பார்க்கிறோம். அதே போல சபையானது இதோ ஏலி காலத்துல வந்து அந்த ஓபினி பினகாஸ் வந்து அவங்க வித்தியாசமாக நடந்து கொண்டார்கள். ஊழியத்துல உக்ரான உத்தியோகத்துல ஆசாரிய ஊழியத்துல உண்மையா இல்லை, பாவம் செய்கிறவளாகும், பலாத்காரமாக ஜனங்கடத்திலே காணிக்கையை பிடுங்குறவளாகும் இருந்தபடியினாலே ஆண்டவர் வந்து என்ன செய்தார் என்றால் இக்கபோத்தாக மாற்றிவிட்டார். ஆவிய ஆண்டவர் மகிமை எடுத்தும் பொழுது, த குளோரி டிபார்ட்டட் ஃப்ரம் இஸ்ரேல், இஸ்ரேலை விட்டு மகிமை போகும் பொழுது இக்கபோத்தாக இருண்டு போச்சு. நமக்கு ஒரு பிக்சர்ஸா இருக்கிறாங்க பைபிள்ல, சில நிறைய பிக்சர்ஸ் இருக்கிறது. இங்க டிக்கிங் என ஜென்ரல் குழி தோண்டுவது, டிக்கிங் பண்ணுவது, அந்த மேனுவல் ஒர்க் செய்வது கொஞ்சம் பெட்டர் தான், பிச்சை எடுப்பதை பார்க்கலும் பெட்டர் தான். ஆனா ரெண்டுமே அவனால செய்ய முடியாது. பிச்சை எடுத்தா அங்கேங்க அலைஞ்சுக்கிட்டு அப்படியே சுத்திக்கிட்டு வர, நாடோடி போல சுத்திக்கிட்டு அங்கேங்க பிச்சை எடுக்கணும், அது வந்து ரொம்ப கேவலமான காரியம். இதனால எப்படி நான் அதை போய் செய்ய முடியும்? அதனால நான் ஒண்ணு செய்கிறேன். 4 வாசிக்கலாம்.
உக்ரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது என்னது எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டு,
இதோ எனக்கு என்ன சரியன்னு எனக்கு இப்ப ஒரு ஐடியா வந்திருக்கு, என் மனசுல ஒரு ஐடியா வந்திருக்கு அப்படிங்கிறான். என்ன ஐடியா? 8 வாசிக்கலாம்.
தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வர,
சரி போதும். அப்பொழுது எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களுக்கு வந்து, நீ உன் சீட்டை வாங்கி நீ அதை 100 அடிச்சுட்டு 50 எழுது, நீ 100 கூட எண்ணெய் வாங்கி அதை அடிச்சுட்டு 80 எழுது அப்படின்னு 6-7 நம்ம வாசிக்கிறோம். அதன் பின்பு என்ன வாசிக்கிறோம்? 8 வாசிக்கலாம்.
அநீதியுள்ள உக்ரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களா இருக்கிறார்.
ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலும் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக ஞானவான்களா இருக்கிறாராம். அதனால பிரபஞ்சத்தின் பிள்ளைகள்னா உலகத்தின் மக்கள், நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம், ஒளியின் பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து வெளிச்சமாயிருக்கிறார். அந்த பிள்ளைகள் வந்து தாய் தகப்பனுக்கு நல்லா கீழ்ப்படிஞ்சு நல்ல குடும்பத்தை நல்லா ஒத்துமையா நடத்துது. இந்த பையன் கீழ்ப்படிய மாட்டேங்க, இஷ்டம் போல போறான், எதிர்த்து பேசுறான். இந்த பொண்ணு கீழ்ப்படிய மாட்டேங்குது, இஷ்டம் போல போகுது. ஆனா அந்த அவிசுவாசி வீட்டுல அந்த பையனும் அந்த பொண்ணும் எல்லாம் கீழ்ப்படிஞ்சிருந்து குடும்பத்தை என்ன மாதிரி அவங்க ஒத்துமையா நடத்துறாங்க? அவங்க முன்னேறுவாங்களா, இவங்க முன்னேறுவாங்களா? அது வந்து அந்த ஒளியின் பிள்ளைகள் கிடையாது, பிரபஞ்சத்தின் பிள்ளைகள், உலகப்பரமான பிள்ளைகள். இது ஒளியில இருக்கு, சத்தியத்துல இருக்குது, மெசேஜ் தகவல்ல இருக்குது, குடும்பத்தோடு தாய் தகப்பனோட ஒத்து போகுதா? இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கிறது? தாய் தகப்பனை எடுத்து பேசுது, ஒரு வார்த்தைக்கும் கீழ்படிதல்ல, ஃபுல்லா போய் பேசி அலையுது. இது எப்படி, இது பிரபஞ்சத்தை, இது வந்து ஒளியின் பிள்ளைகள், மெசேஜ் ஆதாகவல்ல இருக்கு. அது அவிசுவாசி பிள்ளைகள் அம்மா அப்பா மேல பாசமா இருக்குது, அம்மா அப்பா மேல உயிரே கொடுக்கும். அது அது சொன்ன வார்த்தைக்கெல்லாம் கீழ்படுகிறது, மரியாதை கொடுக்குது. இது மரியாதை இல்லையே. எத்தனை பிள்ளைகள் அவிதமா இருக்கிறாங்க. ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலையே, பிரபஞ்சத்தின் பிள்ளைகளை அதிக ஞானவான்களா இந்த சந்ததியில், இந்த கடைசி காலத்துல நம்ம அவங்கள விட எவ்வளவு பெட்டரா இருக்கணும். இதால இவன் என்ன செய்ய முடியல, குழியும் தோண்ட முடியாது, பிச்சையும் எடுக்க முடியாது. அதனால அவன் என்ன செய்யறான் என்றால், தனக்கு சிநேகிதர்களை சம்பாதிக்கிறான். தனக்கு சிநேகிதர்கள் வந்து அவங்களுடைய வீட்டில நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சிநேகிதர்களை சம்பாதித்தானா. இப்பொழுது அவனுக்கு என்ன, நம்ம இந்த வேலையை விட்டு போனா நம்மளை யார் ஏத்துக்கிடுவா? He was thinking about dwelling places. தன்னை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படியான அந்த வாசஸ்தலத்தை இப்பொழுது யோசிக்கிறான். அதனால அவன் இந்த மாதிரி காரியத்தை அவன் செய்கிறான். My time is over. என்னுடைய நேரம் முடிவடைகிறது. நான் வந்து இந்த வேலை விட்டு போனா நான் எங்க போவேன், எங்க போய் நான் தங்குவேன், அந்த dwelling place வந்து எனக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து யோசித்து இந்த மாதிரி காரியத்தை செய்தான். அவன் செய்த காரியம் வந்து நல்ல காரியம் கிடையாது. ஆனால் அவன் என்ன நினைத்தான் என்றால், அவனுடைய மனசுல என்ன நினைப்பு, நம்ம இந்த வேலையை விட்டு போனா எங்க எங்க போறது, எங்க அம்மா அப்பா நமக்கு சாப்பாடு போடுவாங்க, நம்ம வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, அம்மா அப்பா இல்ல, ஒண்ணும் இல்ல, நீ என்ன செய்வா, யாருமே உனக்கு இல்லை, நீ என்ன செய்வா, நீ ஒண்ணு டிக் பண்ணணும் அல்லது பெக் பண்ணணும். இவன் மூணாவது ஆப்ஷன் கண்டுபிடிக்கிறான். அந்த டெர்மினேஷன் நம்ம விட்டு பண்ணும் பொழுது என்ன செய்வது, அதான் இன்னைக்கு என்ன சொன்னா, நம்முடைய டெர்மினேஷன் வந்து டெத்தாக இருக்கிறது, வேலையை விட்டு எடுப்பது மரணமாக இருக்கிறது. அதனால வேலையை விட்டு எடுக்கும் பொழுது, மரணம் நமக்கு வரும் பொழுது நம்ம எங்க போய் சேர்வோம், நம்ம தங்குற இடம் எது, நம்ம தங்க வேண்டிய இடம் ஒண்ணு இருக்குதே, அதுக்கு இப்பமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுமே, அதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணணுமே. வேலை ரெண்டு மூணு நாள்ல வேலை போயிடும், அதுக்குள்ள நம்ம தங்குற இடத்துக்கு எந்த இடத்துல போய் தங்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இப்பமே ஒரு வழியை பண்ணலன்னா, இப்பமே ஏதாவது ஒரு வழியை பண்ணலன்னா, அதுக்கு பிறகு நம்ம வந்து தங்குறதுக்கு இடல்லா இருப்போம். தங்குறதுக்கு வேலையை விட்டு எடுக்கும் பொழுது நான், எனக்கு வந்து ஒரு வாசஸ்தலம் தேவை, நான் அதுக்கு சிநேகிதர்களை சம்பாதிக்க வேண்டும் என்று அவன் என்ன செய்கிறான் என்றால், விதமான ஒரு வழியை பண்ணுகிறான். அதே போல நமக்கு ரொம்ப காலம் நெருங்கி விட்டது, எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாகி விட்டது. ஹல்லேலூயா. உலகத்தின் அழிவு நெருங்கி இருக்கிறது, ராப்சர் நெருங்கி இருக்கிறது, நம்ம எங்க போய் தங்குவோம், நம்முடைய ஃபியூச்சர் ஹோம் எது, அந்த ஃபியூச்சர் ஹோம் வருங்கால வீடு, அந்த வீடு வந்து நம்முடைய மனவாளனுடைய வீடாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கே நம்ம போறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதுதான் இங்கே முக்கியமான காரியம். இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார். அதனால ஹி இஸ் திங்கிங் அபவுட் ஹிஸ் டுவெல்லிங் பிளேஸ். அவன் வேலை விட்டு எடுக்கும் பொழுது என்ன நினைக்கிறான், எனக்கு ஏற்றுக்கொள்வார் உண்டாகும் வீடு எனக்கு வேணுமே அப்படின்னு நினைக்கிறான். அதே போல திடீர்னு மரணம் நமக்கு வந்தது என்றால் நம்ம எங்க போவோம், கர்த்தருடைய வருகை வந்தால் நம்ம எங்க போவோம், மேல போவோமா அல்லது கீழே கைவிடப்படுவோமா, இப்பொழுது அது சிந்திக்க வேண்டிய நேரம். இயேசு கிறிஸ்து அதுதான் சொல்றார். அதை மைண்ட்ல வச்சுதான் அவர் பேசுறார். இந்த ஓமையை பேசுறதுக்கே மைண்ட்ல அவர் வச்சிருக்கிறது அதுதான். அந்த மைண்ட் தான் இந்த கடைசி காலத்துல நமக்கு ரிவீல் பண்ணி இருக்கிறார். There was a dwelling place. Amen. மரணத்துக்கு பிறகு தங்குறதுக்கு இடம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆமென். யோவான் 14:2 நம்ம வாசிக்கிறோம். நம்ம அந்த வீட்டுக்கு போவோமா, நித்தியமான வீட்டுக்கு போவோமா? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல எல்லாம் போறது எப்படின்னு அவங்க எல்லாம் ஏத்துக்கிடுவாரு எப்படின்னு இந்த காலத்துல சொல்ல முடியாது. பணம் இருந்தா எல்லாரும் ஏற்றுக்கிடுவாங்க, பணம் இல்லைன்னா இப்ப எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிடுவாங்க, எவ்வளவு பெரிய ஃப்ரெண்டா இருந்தாலும். நம்ம அப்படி ஒரு மனுஷங்கிட்ட போயிட்டு நம்ம புகழிடத்து நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. கத்தரை நம்பினா நம்ம அப்படிலாம் போக வேண்டிய சூழ்நிலை வராது. ஆமே. நம்ம டெர்மினேட் பண்ணும் பொழுது இந்த உலக வாழ்க்கை நமக்கு முடியும் பொழுது நமக்கு ஒரு இடம் வேணுமே, நமக்கு ஒரு டிவெலிங் பிளேஸ் வேணும். நம்முடைய வாழ்க்கை ஒரு இருண்ட வாழ்க்கையாக மாறக்கூடாது. சொல்லுடைய வாழ்க்கை இருண்ட வாழ்க்கையாக மாறிவிடும். ஒரு காலத்தில் அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, இப்போ இப்படி நாடோடியாக அலையிறாங்க, டிச்சை எடுத்துக்கிட்டு அலையிறாங்க. அவங்க வாழ்க்கை வந்து இருண்ட வாழ்க்கையாக மாறுது. ஆனால் நமக்கு டிவெலிங் பிளேஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் வந்து நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீங்க. ஆமென். வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது நம்ம நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். ஆமென். எட்டர்னல் லைஃப் நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த எட்டர்னல் லைஃபை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க. Continuing the eternal life in another land. இன்னொரு தேசத்திலே நீங்க இந்த எட்டர்னல் லைஃபை கண்டினியூ பண்றீங்க. In a civilization that doesn't end. அந்த நாகரிகம் வந்து முடிவடையாது. இந்த நாகரிகம் முடிவடையும். இது ஹியூமன் சிவிலைசேஷன்ல இருக்கிறோம். ஆனால் அந்த இதுக்கு போகும்பொழுது அந்த நாகரிகமே வேற, இங்க வாழ்க்கை வேற, அமெரிக்கா வேற. அமெரிக்கா லேண்ட்ல அமெரிக்கா போனவங்க இந்தியாவுக்கு திரும்ப மாட்டாங்க. அவங்க அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, போனவங்க சொல்கிறாங்க. அங்கே வந்து ரொம்ப கிளீனாக இருக்கிறது. இந்தியா மாசுபட்டிருக்கு, டெல்லியில் மாசுபட்டு அதிகமாக இருப்பேன், சென்னையில் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது. அந்த லேண்டில் வாழும் பொழுது அந்த கல்ச்சர் வேறு, அந்த நாகரிகம் வேறு. அதே போல் நம்ம இப்போ நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். நம்ம வார்த்தையை விசுவாசித்து வார்த்தைக்குன்னு ஒப்புக் கொடுக்கும் பொழுது கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். நித்திய ஜீவனை எட்டர்னல் லைஃப் பெற்று, இந்த எட்டர்னல் லைஃப்பை வந்து நீங்க மரிக்கும் பொழுது நீங்க அந்த லேண்டில் கண்டினியூ பண்றீங்க. அதனுடைய சிவிலைசேஷனுக்கு முடிவே கிடையாது, அந்த வாழ்க்கைக்கு முடிவே கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? அதனால இப்பொழுதே ப்ரிப்பேர் பண்ணுகிறான். இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் வேலை இருக்கிறது. இத்தனாம் தேதியில இருந்து உனக்கு வேலை முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் உனக்கு இன்னும் இருக்கிறது ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த ரெண்டு மூணு நாள்ல நம்ம அவசரமா ஒரு காரியத்தை செய்யணுமே சொல்லி தான் அந்த கடங்காரில் கூப்பிட்டு உன் சீட்ல இப்படி எழுது அப்படின்னு சொல்லிட்டான். அதே போல நமக்கு இப்ப டைம் இஸ் ஷார்ட். ஹல்லேலூயா. ரொம்ப குறைவா இருக்கிறது. பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று அறிய கிரியை செய்கிறான். நமக்கும் கொஞ்ச காலம் இருக்கிறது என்று சொல்லி நம்ம இப்பொழுது கிரியை செய்ய வேண்டிய நேரம், நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டிய நேரம். ஆமென். நம்ம ட்ரூ சீவேடா இருக்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் ட்ரூ ரிச்சஸ் கொடுத்திருக்கிறார். ஆமென். அன்சர்ச்சபிள் ரிச்சஸ் ஆஃப் காட், தேவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம். ஆமென். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப ரிச் மேன், அளவற்ற ஐஸ்வர்யத்தை உடையவராயிருக்கிறார். ட்ரூ விஸ்டம் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு உண்மையான சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம அவருடைய காரியத்தில் உண்மையா இருந்தா, வேறொருடைய காரியத்தில் நீங்க உண்மையா இராவிட்டால், உங்களுக்கு சொந்தமாக உங்களுக்கு வேறொன்றை சொந்தமாய் கொடுப்பது எப்படி கொடுக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம ஆண்டவருடைய வேலையில, அவருடைய வார்த்தையில, அவருடைய மிஸ்ட்ரியில உண்மையா இருந்தா ஆண்டவர் நமக்கு அங்க ஒரு எட்டர்னல் லைஃப் வைத்திருக்கிறார், எட்டர்னல் லேண்ட் வைத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு இந்த ஐஸ்வர்யத்தை நம்முடைய மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:7 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:7.
இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம்.
இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். இந்த சரீரம் வந்து மண்பாண்டம், மண்ணினால உண்டாக்கப்பட்டது. இதுக்குள்ள வெளியேறப்பட்ட வேர்ட் அண்ட் ஸ்பிரிட் வைத்திருக்கிறார். ஆமே. அதான் கோதுமையும் எண்ணெயும். இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை, இந்த ட்ரெஷர், ட்ரூ ரிச்சஸ் வந்து கோதுமை எண்ணெய் வந்து அழிஞ்சு போகும், ஆனா வேர்டு ஸ்பிரிட் அழிஞ்சு போகாது. ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷனாக அது இருக்கிறது. அதனால இந்த வேர்ட் அண்ட் ஸ்பிரிட் ஆண்டவர் இந்த மண்பாண்டத்துல வைத்திருக்கிறார். எத்தனை பேர் மண்பாண்டத்துக்குள்ள அது இருக்குது இப்பொழுது? எத்தனை மண்பாண்டத்துல இருக்கு? உங்க லைஃப் டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க உங்க வேர்ட் அண்ட் ஸ்பிரிட் இருந்தா ஆண்டவர் நமக்கு வேர்டு நமக்கு கொடுத்திருக்கிறார், நமக்கு ஸ்பிரிட் கொடுத்திருக்கிறார், நம்ம நம்பி கோதுமையும் எண்ணெயும் கொடுத்திருக்கிறார். நம்ம அதுல உண்மையா இருக்கணும். அதை அழிச்சு போடக்கூடாது, அதை வீணா அழிச்சு போடக்கூடாது, அதை நம்ம பாதுகாக்க வேண்டும். ஆமென். அதான் டேலண்ட்ஸ், அந்த தாலந்துகளை பற்றிய உமை, மத்தேயு 25:14 தாலந்து பற்றிய உமை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு எஜமான் தூரதேசத்துக்கு போகும்பொழுது தன்னுடைய வேலைக்காரர்களை, அவனுடைய சொந்த வேலைக்காரில் கூப்பிட்டு ஒருத்தனுக்கு 5 தாலந்து, இன்னொருத்தனுக்கு 2 தாலந்து, இன்னொருத்துக்கு 1 தாலந்தை கொடுத்து, நீங்கள் இதை வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுங்க, இதை வச்சு சம்பாதிங்கன்னு சொல்லுகிறான். பின்பு ரொம்ப காலத்துக்கு பிறகு அவன் திரும்பி வருகிறான். திரும்பி வந்த பின்பு அவன் வந்து என்ன செய்யறான் என்றால் கணக்கு கேட்கிறான். 5 தாலந்த வாங்கினவன் நான் வந்து வேற 5 தாலந்த சம்பாதித்தேங்கிறான். இன்ன 2 தாலந்த வாங்கினவன் நான் வந்து வேற 2 தாலந்த சம்பாதித்தேன் அப்படின்னு சொல்லுகிறான். 1 தாலந்த வாங்கினவன் நான் வந்து அது நீர் வந்து கடினமுள்ள எஜமான்னு தெரியும், இதனால உங்களுடைய அந்த தாளந்த வந்து துணியில சுத்தி நான் வந்து அதை பூமிக்குள்ள போச்சு வச்சிருக்கேன். 1 டேலண்ட் என்றால் 33 கிலோ, 33 கிலோ தங்கம் எவ்வளவு விலைன்னு பாருங்க, அவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். நீ இதை கொண்டு போய் நீ பிசினஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் வந்து 1 தாளந்த வாங்கினவன் இதை அவன் வந்து பூமிக்குள்ள அதை புதைச்சி வச்சு நீ தான் உங்களுடைய தாளந்த எடுத்துக்கிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த எஜமான அவன் கோபப்படுறத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் வந்து சிலருக்கு பிரீச்சிங் டேலண்ட கொடுத்திருக்கிறார். எதுக்காக பிரீச்சிங் டேலண்ட கொடுத்திருக்கிறார்? ஆத்துமாக்களுக்கு அத்தரத்துல வழி நடத்த வேண்டும். ஆமே, நான் பெரிய பிரீச்சர் நீ பேர் எடுக்கிறதுக்கா? தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம விரிவுபடுத்துவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை ஜனங்களுடைய இதயத்தில் சாபிப்பதற்கு ஆண்டவர் வந்து பிரீச்சிங் டேலண்ட கொடுத்திருக்கார். சிலருக்கு ஆண்டவர் பாட்டு பாடும் டேலண்ட கொடுத்திருக்கிறார். எதற்காக என்றால் அவங்க ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ண வேண்டும், பாடல் பாடி ஒரு தேவ பிரசன்னத்தை வந்து சபை நடுவிலே உண்டாக்க வேண்டும். ஹோலி ஸ்பிரிட் அட்மாஸ்பியர் கிரியேட்ஸ் அட்மாஸ்பியர். அவங்க ஒரு ஆவிக்குரிய ஒரு பாடல் பாடும் பொழுது ஆவிக்குரிய சூழ்நிலை அங்கே வருகிறது. அதை ஏற்படுத்தும்படியாகத்தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதே போல ஆண்டவர் வந்து உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்கலாம். சிலருக்கு 3 பிள்ளைகள் கொடுத்துருக்கலாம், சிலருக்கு 2 பிள்ளைகள் கொடுத்துருக்கலாம், சிலருக்கு 1 பிள்ளைகளை கொடுத்துருக்கலாம். பிள்ளைகள் கத்தரால வரும் சுதந்திரம். ஆமே, நீங்க வந்து அதை தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக வளர்க்க வேண்டும். பிரதிஷ்ட பண்ணும்பொழுது அப்படிதான் கேட்கிறேன். அதுக்கு பிறகு அவங்க என்ன சொல்லுவாங்க? பையன் கீழ்ப்படியிலன்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட என்ன கேட்கிறேன்? நீங்க கிறிஸ்துவ சூழ்நிலை வளர்ப்பீர்களான்னு கேட்கிறேன். சில வீட்டில் தாய் மந்தமாக இருப்பாங்க, சில வீட்டில் தாப்பன் மந்தமாக இருப்பார். ரெண்டு பேருமே ரொம்ப அலச்சா இருக்கணும் பிள்ளைகளை குறித்து. தாயும் தாப்பனும் அலச்சா இருக்கும், பிள்ளைகள் எங்கே போகுது என்ன வருது நீ, இல்லை தாய் அலக்காரமாக இருப்பாங்க. ரெண்டு பேர் சில வீட்டில் ரெண்டு பேருமே அப்படி இருப்பாங்க, சில வீட்டில் ரெண்டு பேருமே ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் வந்து ரொம்ப தூரம் போக முடியாது, அதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. ஆனால் சில்ட்ரன்ஸை கொடுக்கும் பொழுது அது ஒரு டேலண்ட்ஸ், அந்த டேலண்ட்ஸ் அது உக்கரான உத்தியோகத்தை செய்யணும். அந்த பிள்ளைகள் என்னது ஞானஸ்தானம் வரைக்கும் வழி நடத்துவாங்க, அதுக்கு பேரு எல்லாமே போயிடும். அதுக்கு ஐயா அப்படி பண்றான் இப்படி பண்றான். உனக்கு கேட்க சொல்ல பிரதிஷ்ட பண்ணும்பொழுது என்ன கேட்டோம்? கிறிஸ்துவ சூழ்நிலையில வளர்ப்பையா வளர்ப்பீர்களான்னு கேட்டமே. உலகத்துல இருக்க தீய பழக்கங்களுக்கு விளக்கம் நம்ம மெசேஜா தகவல் இருக்க, நீ எப்படி சாவனத்துக்கு போறது, நீ எப்படி குடிப்பது, நீ எப்படி மனம் போல போறது, நீ எப்படி என்ன சென்றால் உன் இஷ்டம் போல நீ ஜீவிப்பது, நம்ம மெசேஜில் இருக்கிறமே தாய் சொல்லாண்டாமா? உக்ரான உத்தியத்தில் சரியில்லை. கணக்கு கேட்கும் பொழுது நீங்க என்ன செய்ய போறீங்களோ தெரியல. அதனால சில்ட்ரன்ஸ் வந்து என்ன சென்றால் நம்ம தேவநாமத்துக்கு மகிமையாக வளர்க்க வேண்டும். Raise them for the glory of God. அப்படி வளர்க்கும் பொழுது உலகத்துக்கு நம்ம உலகத்தை நம்ம வந்து ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறோம். உலகத்தில் இருக்க பிள்ளைகள் இஷ்டமாக இருக்கும்பொழுது, நம்ம பிள்ளைகள் ஆவிக்கிருப்பிரமா இருக்கும் பொழுது, இந்த பிள்ளைகளை தான் சாட்சியாக வச்சு ஆண்டவர் உலகத்தை கண்டம் பண்ணுகிறார். நம்ம உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டும். நம்ம வந்து பிள்ளைகளை அப்படி வளர்த்தா நம்ம உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும். அல்ல உலகத்து மக்களுக்கு நீ எப்படி சத்தியத்தை நீங்க சொல்ல முடியும்? நம்ம பிள்ளைகளை சரியா வளர்க்காம நம்ம எப்படி சத்தியம் சொல்ல முடியும்? உலகத்தை எப்படி நீங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும்? ஆண்டவர் கொடுத்த டேலண்ட நம்ம பயன்படுத்துறோமா? உக்ரான உத்தியோகத்துல உண்மையா இருந்தோமா? சிறு வயதுல இருந்து பிரதிஷ்டை பண்ணும் பொழுது, இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணும் பொழுது என்ன சொன்னீங்க, அதுக்கு உண்மையா இருந்தீங்களா? உங்களுடைய உக்ரான உத்தியோகத்துல நீங்க சரியில்லை. பாருங்க, நம்ம எல்லாம் நினைச்சோம் கிவ் அக்கௌண்ட் டு காட், தேவனத்திலே நம்ம கணக்கு ஒப்பிக்கணும். அநேக பிள்ளைகள் சீர்கட்டு போகும், சின்னதா இருக்கும் பொழுது இருக்கும், பிறகு ஸ்தாபனத்துக்கு போகலாம், உலகப்பரமா ஜீவிக்கலாம். இந்த மெசேஜில் இருந்தால் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கிறது. நம்ம இதை விட்டு எப்படி தச்சுக்கிடலாம்? வாலிப பெண்கள் அப்படிதான் நினைக்கும், பல வாலிப பிள்ளைகள் அப்படிதான் நினைக்கும். இது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறமே. நம்ம இந்த கட்டுப்பாட்டை விட்டு நம்ம போயிட்டோம்னா மேரேஜ் பண்ணி போயிட்டா நம்ம இஷ்டம் போல ஜீவிக்கலாம். நம்ம ஒரு அவிசுவாசிய மேரேஜ் பண்ணி கொள்ளலாம். எப்படி பாத்தீங்களா? பிரணாமுக்கு ஆண்டவர் கிஃப்ட் கொடுத்திருந்தார், விஷன் கொடுத்திருந்தார். அவருக்கு விஷன் பார்த்து தரிசனத்தை பார்த்து மற்றவங்கள்ட்ட சொல்லும் பொழுது ஏதோ அவங்க எல்லாம் வந்து இது ஒரு பிசாசு கூட உனக்கு தரிசனத்தை தரலாம் அப்படின்னு சொல்லி அவரை குற்றப்படுத்தினாங்க. அதனால ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இந்த விஷன் எல்லாம் எனக்கு வரண்டாம், இந்த விஷன் எல்லாம் எடுத்துரும் சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என்ன சொன்னார்? இந்த விஷனை கொண்டுதான் நீ ஆத்மா காதையும் பண்ணணும். ஆமே, இது உனக்கு கொடுத்த எக்யூப்மெண்ட், உனக்கு கொடுத்த ஒரு கருவி. By these things you are going to deliver people in this age. இந்த காலத்துல வந்து இந்த வரத்தை கொண்டுதான், இந்த தரிசனத்தை வச்சுதான் ஜனங்களை நீ ஆதாயம் பண்ணணும். நீ உண்மையா இருந்தால், உனக்கு கொடுக்கப்பட்ட வரத்துக்கு நீ உண்மையா இருந்தால் என்ன செய்யறால், நாட் ஈவன் கேன்சர் வில் ஸ்டாண்ட் பிஃபோர் யூ. உன் முன்னால கேன்சர் வியாதி கூட நிக்க முடியாது. பாருங்க, பிரதர் பிரானம் தன்னுடைய உக்ரான உத்தியோகத்துல உண்மையா இருக்கும் பொழுது கேன்சர் கூட அங்க சேர்ந்தால் நிக்க முடியல. இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளவு நமக்கு ட்ரூ ரிச்சஸ் தந்திருக்கிறார். உன்னை அநேகத்தின் மேல நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல அதிகாரியாக்கு. அஞ்சு தாழ்ந்தவங்க அஞ்சு பட்டணத்துக்கு நீ அதிகாரியாரு, ரெண்டு தாழ்ந்தவங்க ரெண்டு பட்டணத்துக்கு அதிகாரியாரு. உலகத்தை நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். ஆமே, இப்ப இருக்கிற ஆளுகை எல்லாம் கவிழ்ந்து போகும். ஆண்டவர் எல்லாருமே நியாயம் தீர்ப்பார். பிரைம் மினிஸ்டரா இருந்தானே, அவர் யாரா இருந்தானே, அவர் அமெரிக்கா நாட்டு ஜனாதிபதியா இருந்தானே, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தெரியறா, இயேசு கிறிஸ்துக்கு முன்னால கணக்கு ஒப்பிக்கணும். இந்த ஆளுகை எல்லாம் வீழ்ச்சி அடையும், ஆனா என்றைக்கும் அழியாத ராஜ்யத்துல நம்ம இருக்க போகிறோம். ஆமேன். நமக்கு ஆண்டவர் ஆளுகையை கொடுப்பார். ஆமேன். அதுல 63 முத்திரைகள் திறக்கப்பட்டிருந்து காலமானது இனி செல்லாது. There shall be no more time. Hallelujah. வேலையை விட்டு எடுக்க வேண்டிய நேரம் அது. 1964 அந்த கல்லை எடுத்து போடும் பொழுது என்ன சொன்னார்? நியாய தீர்ப்பானது மேற்கு கடலை தாக்குகிறது. ஹல்லேலூயா. ஜட்ஜ்மென்ட் இஸ் ஸ்ட்ரைக்கிங் ஆன் தி வெஸ்ட் கோஸ்ட். அப்பொழுதே நியாய தீர்ப்பு வந்து விட்டது. கலிபோர்னியா தண்ணிக்குள்ள போனும். அந்த கல்லை தூக்கி போடும் பொழுது காலம் முடிந்து விட்டது. கலிபோர்னியாவுக்கு காலம் முடிந்து விட்டது. அதனால காலம் முடிந்து உன்னை விபரான உத்தி விட்டு எடுக்க போறேன், நீ என்ன நீ என்ன செய்ய போற? இது அவன் யோசிக்கிறான். தேர்ட் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து கால நம்ம வேலையை விட்டு எடுக்கும் பொழுது நமக்கு வீடு வேணும். ஆமே, தங்குறதுக்கு வீடு வேணும். ஆமே, அதுக்காக அவன் ஒரு வழி பண்றான், நீங்க தங்குறதுக்கு இடம் வேணும். ஆமே, இங்க கண்டினியூ பண்ணீங்க லைஃப், எட்டர்னல் லைஃப் நீங்க பெற்றீங்க. இந்த கண்டினியூவேஷன் அடுத்த லேண்ட்ல, அனதர் லேண்ட்ல போகணும். அனதர் லேண்ட்ல போகலன்னா பாதாளத்துல போகணும். அந்த சுர்ஜித் எனக்கு பள்ளத்துல விழுந்தான்னு சொல்லி உலகமே பார்த்துச்சு. அதை விட பயங்கரமானதெல்லாம் பாதாளம். அந்த பையன் எப்படி மறிச்சிருப்பான் பாருங்க, எவ்வளவு வேதனைப்பட்டு மறிச்சிருப்பான், எவ்வளவு வந்து அவன் வந்து நிர்பந்தமான சூழ்நிலையில அவன் மறிச்சிருப்பான். அதே மாதிரிதான் பாதாள குழி, அதை விட பல கோடி மடங்கு அது பயங்கரமானது. ரிச் மேன நம்ம பார்க்கும் பொழுது revealing himself in his own word, ஆண்டவர் தம்முடைய சொந்த வார்த்தையிலே தம்மை வெளிப்படுத்துகிறார். ட்ரூ ரிச்சஸ் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன? அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருப்பதே இந்த ரகசியம். கொலோசியர் 1:27 வாசிக்கும். ஆனால் இந்த மகிமையின் ரகசியம் என்ன வந்தால் கிறிஸ்துவானவர், Christ in you, hallelujah, the hope of glory. Amen. Holy Spirit dwelling inside you. பசுத்தாவி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எதற்காக பசுத்தாவே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்? நம்ம மரத்துல வந்து கனியை பூசிக்கணும். நம்ம ட்ரீ ஆஃப் லைஃப் ஆயிருக்கிறோம். நம்ம எந்த பகுதியில் வாழ்கிறோமோ அந்த மக்கள் வந்து நம்மகிட்ட வந்து கனியை பூசிக்க வேண்டும். உங்களுக்குள்ள பசுத்தாவி இருக்கிறது, உங்களுக்குள்ள மிஸ்ட்ரீஸ் இருக்கிறது, ஹல்லேலூயா, உங்களுக்குள்ளே வெளிச்சம் இருக்கிறது, உங்களுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அதை மற்றவர்கள் பெற வேண்டும். ஆமென். நம்ம வந்து அந்த டேலண்ட கொண்டு சம்பாதிக்க வேண்டும். இன்னும் சில டேலண்டை நம்ம சம்பாதிக்க வேண்டும். ஒரு தாளந்த வாங்கினவன் என்ன சொல்லுகிறோம்? மத்தேயு 25:24
ஒரு தாளந்து வாங்கிறவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன்.
இதோ ஒரு தாளந்து வாங்கினவன் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றவில்லை. Failed to fulfill his stewardship. தன்னுடைய உக்ரான உத்தியத்தை அவன் வந்து ஒழுங்காக செய்யவில்லை. He failed to realize his testimony was just an evidence of his own slothfulness. அவன் ஒரு சோம்பலான ஊழியக்காரர். பயில் படிக்கல, மணிக்கணக்கில் பிரயாசப்படணும். புதன்கிழமை பிரசங்கம் பண்ணியிருக்கேன். வெள்ளிக்கிழமை விழிப்புச்சபத்துல பிரசங்கம் பண்றேன், இன்னைக்கு ரெண்டு பிரசங்கம், நாளைக்கு 10 மணிக்கு ஒரு பிரசங்கம் கோயம்புத்தூர்ல பண்ணணும். அது எனக்கு வந்து சந்தோஷம் தான், அது ஒரு ஹார்ட் ஒர்க்னு நான் நினைக்கல, ஹார்ட் ஒர்க் தான், ஆனா எனக்கு அது சந்தோஷம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்வது சந்தோஷம், அதுதான் உண்மையான ஊழியக்கார. நம்ம என்ன மெசேஜ ப்ரிப்பேர் பண்ண யோசித்தா பிரயோஜனம் இல்லை, அது ஒரு சந்தோஷம், வேலை செய்யறது சந்தோஷம், வேலையில மனப்பூர்வமா செய்யணும். ஆண்டவர் நமக்கு இந்த ஜாப் கொடுத்திருக்காரு, இதை நல்ல நேர்த்தியா நான் செஞ்சு முடிக்கணும், நல்ல பேர் எடுக்கணும், நல்லா நல்லா இருக்குன்னு சொல்லணும், அந்த மாதிரி வேலை செஞ்சாதான் உங்களுக்கு. இது என்ன செய்ய, நம்ம பிழைப்பு தொழில் நடத்தணுமே, நமக்கு சம்பாத்தியம் வேணுமேனு வேலை செய்யணும், வேலையில ஒரு ஈடுபாடு வேணும், எந்த ஜாப்பா இருந்தாலும் அதுல ஈடுபாடு இல்லாம செஞ்சா உங்க வேலையில மிஸ்டேக் வரும், பிறகு உங்களுடைய உக்ரான உத்தியோகத்தை எடுக்க வேண்டி வரும், வேலை விட்டு எடுத்துருவாங்க பிறகு. அதே போலதான் இங்க உக்ரான உத்தியோகத்துல உண்மை இல்லை, ஈடுபாடோடு செய்யலன்னா அவன் வந்து சோம்பலா இருக்கிறான், அவன் ஆசையெல்லாம் கெடுத்து போடுறான், அவன் இஷ்டம் போல இருந்த வேலைக்காரங்கெல்லாம் அவன் வந்து வேலை செய்யாம சோம்பேறியா இருக்கிறான், இவன் வந்து யாருமே வேலை ஏறதில்லை, எல்லா ஆசைகளும் சீரட்டு போச்சு, இவன் சரியான உக்ரான உத்தியோகம் செய்யல, சோம்பலா இவன் இருக்கிறான், எதையுமே கவனிப்பதில்லை, எதையுமே மேற்பார்வை பண்ணதில்லை, செலக்ட் ஃபெலோ. அதனால என்ன அந்த உக்ரான கூட்டு நீ வேலை விட்டு நீ சொல்ல, நம்ம வீடே உருப்படாது, நம்ம இந்த பிசினஸே உருப்படாது, நீ வேலையில இருந்தா ஒன்னும் சரிப்படாது, உன்னைய வேலை விட்டு எடுத்துருது, இன்னும் ஒரு வாரத்துல உனக்கு வேலை விட்டு போறேன், ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது, அந்த நேரத்தில் இவன் அவிதமாக செய்யறான். டைம் இஸ் ரன்னிங் அவுட், யூ ஷால் ரிசீவ் இன் தி எவர்லாஸ்டிங் ஹேபிடேஷன். நம்ம வந்து எரிஜெண்டல் வாசஸ்தலம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. நம்ம இந்த லைஃப், இந்த எட்டர்னல் லைஃப், இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் நம்ம அங்க கண்டினியூ பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. இன்னொரு லேண்ட்ல கண்டினியூ பண்ண நமக்கு ஹேபிடேஷன் அவசியம், நமக்கு வாசஸ்தலம் அவசியம். ஆமென். இப்பொழுது கொஞ்ச நேரத்துல நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்ய வேண்டும், அதுக்கு ஒரு வழியை நம்ம ஏற்படுத்த வேண்டும். ஆமென். மோசஸ் குறிச்சிக்கும் பொழுது மோசஸ் வந்து அவன் ஒரு உண்மையான ஸ்டீவர்டு, எகிப்தின் பாவ சந்தோஷங்களை அவன் வெறுத்து தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷமாக எப்படி வழி நடத்திருப்பான்னு பாருங்க, எவ்வளவு பெரிய கடினமான ஊழியம். 20 லட்சம் ஜனங்களுக்கு அவங்களுடைய ப்ராப்ளங்களை சீக்க வேண்டும், இதோ அவங்கள வழி நடத்தணும்னா இந்த மோசஸ் வந்து எப்படி இருந்தாலும் எவ்வளவு உண்மையாக இருந்திருக்கான், கர்த்தருக்கு எவ்வளவு உண்மையாக இருந்திருக்கலாம், அவனுக்கு எவ்வளவு வேர்டு, எவ்வளவு ஸ்பிரிட் ஆண்டர் கொடுத்திருக்கிறார், அதுதான் டூ ரிச்சஸ், கோதுமையும் ஆயிலும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால ஆண்டவர் அவனுக்கு நிறைய வார்த்தைகளை கொடுத்திருந்தார், சீனாய் மலையில அநேக வார்த்தைகள், அதிகமான வார்த்தை, அக்னி சம்பத்தில் அவன் அனாயிட்டிங் பெற்றிருந்தான், ஒவ்வொரு நாளும் மகா பசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து அனாயிட்டிங் பெற்றான், அவனுக்கு ஆண்டவர் ரிச் இன் வீட் அண்ட் ஆயில், அதுக்கு சின்சியரா இருந்தான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு அவன் சின்சியரா இருந்தான். மோசஸ் வாஸ் எ கிரேட் ப்ராஃபிட், ஹல்லேலூயா, பெரிய தீர்க்கதரிசி. அதே போல எலியேசர் பார்க்கும் பொழுது உண்மையான ஸ்டீவர்டு, அவன் உண்மையான உக்ரானக்காரன். எஜமான் சொல்லுகிறார், நீ ஒரு பெண்ணை என் மகனுக்கு கொண்டு வர வேண்டும், எப்படி இந்த பொறுப்பை செய்வது, யார் வந்து வருவா சொன்னா கேட்பாங்க நம்புவாங்க. அதே போல ஆபிரகாம் என்னுடைய எஜமான், அவருடைய மகன் ஈசாக்கு, அவர் பெரிய ஐஸ்வர்யவான், அவருக்கு ஒரு பெண் வேணும், ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொன்னா யார் நம்புவா, என்னுடைய கத்துடைய தூதனானவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. இந்த ஏஞ்சல் ஆஃப் காட், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய எலியேசர் வந்து பிரதப்பங்க, கத்துடைய தூதனானவர் அவரோடு கூட இருந்தவர், ஒரு மனவாட்டி ஆயத்தப்படுத்த வேண்டும், ஒரு பெரிய டாஸ்க் ஆண்டவர் கொடுக்கப்பட்டது, உக்ரான உத்தியோகம் கொடுக்கப்பட்டது, வார்த்தைக்கு உண்மையா இருந்தார், வார்த்தையை சொல்லிட்டார், அந்த வார்த்தை இன்னைக்கு மனவாட்டியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆமென். அதே போல ஜோசப் வந்து ஒரு உண்மையான உக்ரான கண்ணா இருந்தார், போத்திப்பரா வீட்டில் உண்மையா இருந்தான், சிறைச்சாலையில் உண்மையா இருந்தான், அவன் உண்மையா இருந்தனால நல்ல பேர் கிடைச்சது, அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது, வேலை செய்ய சோம்பல் பட்டுட்டு எஜமான் எங்க பாத்துருவாரு, அந்த நேரத்தில் வேலை செய்யற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு எஜமான் போன உடனே ஜாலியா படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தா, அது என்ன அர்த்தம், அது அவன் உண்மையானவன் கிடையாது. நமக்கு இந்த டாஸ்க் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம கரெக்டா செய்யணும், அதான் உண்மையானவன். ஜோசப் அப்படிதான் செய்தான், அதனால போதிப்ரா எல்லாத்தையும் அவன் பொறுப்புல விட்டுட்டான், சிறைச்சாலையில அவன் பொறுப்புல விட்டுட்டான், இப்ப ராஜாவே அவர் பொறுப்புல தேசத்தை விட்டுட்டாரு. காரணம் என்ன, He was a faithful steward. உண்மையான உக்கிரணக்காரர். கொஞ்சத்திலே உண்மையா இருந்தா உன் அநேகத்தின் மேல அதிகாரியாகவே. நீ மற்றவனுடைய காரியத்தில் உண்மையா இருந்தால் உனக்கு சொந்தமாக பொருள் கொடுக்கப்படும். பால் வந்து உண்மையான ஒரு ஸ்டீவர்டாக இருக்கிறார். ஆமென். தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். ஆமென். நான் வந்து தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரணக்காரன் என்று சொல்லுகிறார். அப்படி நம்ம உண்மையா இருந்தோம் என்றால் நமக்கு டுவெல்லிங் பிளேஸ் இருக்கிறது. ஆமே. பூமிக்குரிய குடாரமாகிய இந்த வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத ஒரு வீடு நமக்காக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:1.
பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
இதோ பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத வீடு இருக்கிறது. தியோபனி பாடி இருக்கிறது. இங்க நம்ம டெர்மினேட் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு டுவெல்லிங் பிளேஸ் இருக்குது, வாசம் பண்ற வீடு இருக்குது. ஆவிக்குரிய சரீரத்திலே நம்ம இன்னொரு லேண்ட்ல இருப்போம். ஆமே. கர்த்தருடைய வருகை வரும் என்றால் நமக்கு டுவெல்லிங் பிளேஸ் இருக்கு, நமக்கு குளோரிஃபைட் பாடி இருக்கிறது. ஆமே. தலைவலி வராது, வயிற்று வலி வராது, கால் வலிக்குது, கை வலிக்குது, எனக்கு வயசாகி போச்சு, எனக்கு விதமான ப்ராப்ளம் இருக்கிறது, உலகத்தில் அநேக வியாதி இருக்கதான் செய்து, அநேக வேதனைகள் இருக்கிறது, பல பேட் அட்மாஸ்பியர் இருக்குது. ஆண்டவர் எல்லாத்தையும் விலக்கி வைக்கிறார். இது என்னுடைய மகள், இது என்னுடைய மகன், வார்த்தைக்கு உண்மையா இருக்கிறாங்க, நீ ஒன்னும் டச் பண்ணாத. இவங்க சோம்பல் உள்ளவங்க கிடையாது. பயில் படிக்க ஜோமனை சோம்பல் பட்டவங்க ஆசீர்வாதத்தை பெற முடியாது. பிறகு பார்க்கலாம், பிறகு பார்க்கலாம்னு விட்டுறக்கூடாது. நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம்னு சொல்லு. டெய்லி மெடிடேஷன், டெய்லி ப்ரேயர் பண்ணணும். அதை காலம் தள்ளி போடக்கூடாது. சோம்பலியான விரும்பினாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதெல்லாம் ஒரு தாளந்த வாங்கின சோம்பலாக இருந்தான். இதை நம்ம கொஞ்ச காலம் வேலை செய்யணும், அதுக்கு பேர வேலை கிடையாது. நமக்கு இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது நம்ம வேலை செய்யணும், அதுக்கு பிறகு நம்ம வேலை செய்யறது. இழப்பாடும் காலம் நமக்கு இருக்கு. இப்போ இங்கே இழப்பாடுற காலம் கிடையாது. 6 நாள் வேலை செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு காலையில் மாலையில் வரணும். அன்னைக்கு காலையில எழுந்தி நம்ம புறப்படணும். இன்னும் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும்னா இன்னைக்கு சர்ச்சைக்கு காலையிலையும் போகணும், ஈவினிங்கும் பிரயாசப்படணும். இழப்பாடுற காலம் இங்கே கிடையாது. நம்ம வேலையை சந்தோஷமாக செய்யணும். நம்ம நாட்களை வந்து சந்தோஷமாக அதை பயன்படுத்தணும். ஆமேன். அவ்வளோ ஆண்டவர் பாப்பார், ஒண்ணுமே நீ இவனை டச் பண்ணாத, இவன் என்னுடைய ஊழியக்காரன், உனக்கு வந்து ஒன்றும் செய்ய முடியாது, நீ விலகிடு. எல்லா வேதனைகள் சோதனைகள் பிரச்சனைகளை ஆண்டவர் நம்மளை விட்டு விலக்கி போடுவார். ஆமே. ஒன்றும் நம்ம ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் நம்ம கிராண உத்தியத்தில் உண்மையா இருக்கிறோம். ஆமேன். பேலையாம் வந்து உண்மையில்லாத ஒரு ஊழியக்கார். அஞ்சஸ் சீபேட், ஆண்டவர் அவனுக்கு ப்ரோபசியை கொடுத்திருந்தார், அவனுக்கு விசேஷித்த வரத்தை கொடுத்திருந்தார், தரிசனத்தை காணும்படியான வரத்தை கொடுத்திருந்தார். பீலியாம் வந்து ஒரு ப்ராஃபட்டா இருந்தாலும் அவன் அன்ஜஸ்ட், அநீதிக்காரன். அவன் பாலாக்கு கொடுக்கிற பணத்துக்காக, அவன் கொடுக்கிற ப்ரொமோஷனுக்காக அவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது பட்டை கருக்கினாலே விழுந்து போனான். அதே போல யூதாஸ் காரியத்து வந்து அன்ஜஸ்ட் சீபேடு. ஆண்டவர் அவனை ஒழித்துக்கு அழைத்தார், அவனுக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருந்தார். எல்லா சீசனை போல அவனும் வியாதிகளை சோமாக்கினான், பிசாசுகளை துரத்தினான். அவனுக்கு அப்போ சில பட்டம் கிடைக்க வேண்டும். ஆனால் 30 வெள்ளிக்காசுக்காக அவன் வந்து ஆசியை வந்து அவன் செலவழித்து தனக்குள்ள அந்த மிஸ்ட்ரீஸுக்கு அந்த பதவிக்கு உண்மையாக இல்லாதபடினாலே, இயேசு கிறிஸ்துக்கு அவன் உண்மையாக இல்லாதபடினாலே நான் கொண்டு செத்தான் என்று பைபிளில் வாசிக்கிறான். அவனுடைய டுவெல்லிங் பிளேஸை இழந்து போனான். அவன் வந்து மறிக்கும் பொழுது பாதாளத்துக்கு இறங்கினான் ஒழிய நல்ல இடத்துக்கு அவன் போகலை, அவன் நல்ல வீட்டுக்கு போகலை. ஏனென்றால் அவனுடைய டைம் அவன் வேஸ்ட் பண்ணிவிட்டான். உக்ரான உத்தியத்தில் உண்மையாக இல்லை. இன்னைக்கு எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாகிவிட்டது. ஆமே. மார்க்கு 10:17 வாசிக்கும் பொழுது அந்த ஐஸ்வர்யம் உள்ள வாலிபனை பார்க்கிறோம். நீ தீஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளனா என்ன செய்யணும்? அவனுக்கு உலகப்பரமான ரிச்சஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் அன்ரிச்சஸ், அதெல்லாம் அநீதியான உலக பொருள், பெரிய ஐஸ்வர்யவான். உலகப்பரமாக அவனுக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனா அவனுக்கு ட்ரூ ரிச்சஸ் இல்லை, எட்டர்னல் லைஃப் இல்லை. இயேசு கிறிஸ்துட்டு தான் இருக்குது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு அந்த நேரத்தில் சொந்த வீடு கிடையாது. அவரை நம்பி 12 அப்போஸ்தலர் இருக்கிறாங்க. தலை சாய்க்க அவருக்கு இடம் கிடையாது. ஆனா வந்து அவர் வந்து இவனை ரிச் ஆக முடியும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உலகத்துல பணக்காரராக வாழ்ந்தல, ஆனா அவர் எல்லாரையும் பணக்காரங்களா மாற்ற முடியும். அவர்கிட்ட ட்ரூ ரிச்சஸ் இருக்குது. ஆமே. அவர்கிட்ட எல்லா ரிச்சஸும் இருக்கிறது. அதனால அவன் வந்து நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள என்ன செய்யணும், இதை போல நீ செய்யணும் சொல்லும் பொழுது நீ என்ன பின்பற்றி வா, உன் செல்வை எடுத்துக்கொண்டு என்ன பிற்று வா. அதிக ஆஸ்தி உள்ளவனாயிருந்தனாலே அவன் அவரை விட்டு போய்விட்டான். கடைசியில் அவனுடைய காட்சி என்ன, அவனுக்கு வாசஸ்தலம் கிடைச்சிச்சா, வாசஸ்தலம் கிடைக்கல, பாதாளத்தில் வேதனைப்பட்டு அக்னி ஜுவாலையில் வேதனைப்பட்டிருக்கான். ஒரு சொட்டு தண்ணிக்காக அவன் லாசர்கிட்ட கேட்க வேண்டியதாக, அவனுக்கு டுவெல்லிங் பிளேஸ் இல்லை, லாசருக்கு டுவெல்லிங் பிளேஸ் இருந்தது. ஹல்லேலூயா. பாரடைஸ்ல இருக்கும் பொழுது இவன் பாதாளத்தில் வேதனைப்படுகிறான். காரணம் என்ன, உலகத்தில் இருக்கும் பொழுது அவன் உக்ரான உத்தியோகத்தில் ஒரு வழியை உண்டு பண்ணல, நித்தியமான வீட்டுக்கு போறதுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தல, சிநேகர்களை சம்பாதிக்கவில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு வார்த்தை நிமித்தம் அநேக சிநேகர்களை நம்ம சம்பாதிக்கிறோம். எப்படி, நீங்களும் மெசேஜ் இருக்க, நானும் மெசேஜ் இருக்கோம். அவங்க எந்த ஊருக்காரங்களா இருந்தானே, எந்த பாஷை பேசுறவங்களா இருந்தானே, எந்த கண்ட்ரியா இருந்தானே, நமக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது, ஃபெலோஷிப் வருது. என்ன மெசேஜ், அந்த மெசேஜ் வந்து நமக்கு சிநேகர்களை ஏற்படுத்துது, அநேக சிநேகர்களை ஏற்படுத்துது. சர்ச்சில் இருக்க எல்லாருமே நமக்கு சிநேகர்கள் தான், உங்களுக்கும் எல்லாரும் சிநேகர்கள், எனக்கும் எல்லாரும் சிநேகம். என்னதுனால, இந்த மெசேஜ் தான். இன்னும் நிறைய பேர் வந்து அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா மாறுறாங்க. மெசேஜ்ல நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம். சிநேகிதரை சம்பாதியுங்கள், எல்லாருமே நித்தியமான வீட்டுக்கு போறோம். ஆமே. மினிஸ்ட்ரி ஆஃப் த சன் ஆஃப் மேன் இன்னைக்கு வந்திருக்கு. ஒரு காலத்துக்கான ஒரு செய்தியை கொடுத்தார், அவங்க எல்லாம் அந்த செய்திக்கு உண்மையா இருந்தாங்க. உக்ரான உத்தியோகத்தில் கரெக்டா இன்னைக்கு வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்திருக்கிறது. நமக்கு வந்து முக்கியமான உத்தியோகம் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. லாஸ்ட் ஸ்பாட் ஆஃப் த மினிஸ்ட்ரி, ஆண்டவருடைய கடைசி ஊழியது தான். நம்ம அதை நிறைவேற்ற வேண்டும். டு பி ஃபுல்ஃபில்ட் இன் த பிரைட், மனவாட்டி மூலமாக ஆண்டவர் இந்த கடைசி கால ஊழியத்தை செய்ய அவர் திட்டமிட்டிருக்கிறார். அந்த உக்ரான காலம் மூலமாக எல்லாத்தையும் அவர் பரிபாலிக்கிறார். அதை எஜமான் சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருப்பாரு, அவர் சும்மா கையெழுத்து போடுறது வேலை தானே ஒழிய, எல்லாத்தையும் கவனிக்கிறது ஸ்டீவேர்டு தான். அதே போல மெசேஜாக ஹவரை வந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறார், நம்மளை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி கொடுத்திருக்கிறார். நம்ம அதை வேஸ்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு, அல்லது ஒரு தாளந்த வாங்கினவன போல நம்ம சோம்பலா இருக்க மாட்டோம், நம்ம அதை பயன்படுத்துவோம் சொல்லி, அவருடைய ராஜ்யத்துக்காக நாம் அதை பயன்படுத்துவோம். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் காட்ஸ் கிங்டம், தேவனுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்காக, இந்த பிசினஸ் நம்ம விரிவுபடுத்துவதற்காக நம்மை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம உண்மையா இருப்போம். பவுல் என்ன சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 6:10 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் வாசிக்கலாம்.
துக்கப்படுறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குறவர்களாகவும், ஒன்றும் இல்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க.
துக்கப்படுவர்கள் எண்ணப்பட்டாலும் சந்தோஷப்படுவோம். நம்மளை வந்து அழைச்சிருக்கிறார், அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், இந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார், இவ்வளவு மிஸ்ட்ரீஸ் கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு டுவெல்லிங் பிளேஸ் வச்சிருக்கிறார். உலகத்துல எவ்வளவு துக்கங்கள் இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது, நமக்கு அதை விட சந்தோஷம் பெருசா இருக்கு. அதான் துக்கப்படுவர்கள் எண்ணப்பட்டாலும் சந்தோஷப்படுவர்களாகும், தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகர் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கிறவர்கள். நாங்க உலகப்புறமா எங்களை பார்த்தா தரித்திரரா தெரியும், ஆனா நாங்க அநேகர் ஐஸ்வர்யவான்களா மாற்றோம். இந்த மெசேஜ் மற்றவங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும். இந்த மெசேஜ் எட்டர்னல் லைஃப் கொண்டு வருது, இந்த மெசேஜ் ஹீலிங் கொண்டு வருது, இந்த மெசேஜ் பல்லவ ராஜ்யத்தை கொண்டு வருது. ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் பாடி சேஞ்ச கொண்டு வருது. இந்த மெசேஜ் வந்து என்ன சென்றால் உலகப்புறமான ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வருகிறது. அதான் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை நாங்கள் ஐஸ்வர்யவான். இந்த மெசேஜ் ஐஸ்வர்யவான்களாக நம்மை மாற்றுகிறது. உண்மையா இருந்தா ஐஸ்வர்யவான்களா மாறுவீங்க. அதனால பவுல் சொல்லுகிறார், நாங்க வந்து எங்களை பார்த்தா அப்படி தெரியும், ஆனா நாங்க வந்து தரித்திரர் எனப்பட்டாலும் அவ்விதமாக மற்றவங்க நினைச்சாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களா மாற்றோம். இப்ப பாலுடைய பிரசங்க இன்னைக்கு நம்மளை ஐஸ்வர்யவான்களா மாற்றிட்டு இருக்கே, இன்னைக்கு அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவளா இருக்கிறோம். எங்களை பார்த்தா ஒண்ணுமே இல்லாம அங்க எல்லாமே இருக்குது. அவனுக்கு என்ன, அவனுக்கு என்ன இருக்குது, அவன் ஊழியம் செய்யலாம், அவனுக்கு என்ன இருக்குது, நீ என்ன அங்க போயிட்டு நீ, உனக்கு என்ன இருக்கு. சாகச பிள்ளைகள் அவிதமா சொல்லும், நீ வியாதியில கிடக்குறா, நீ வேதனையில கிடக்குறா, ஏதோ கொஞ்சம் நிலத்தையும் கொஞ்சம் தங்கத்தையும் வச்சுட்டாப்புல, நீ பெரிய பணக்காரியா, உன்னை விட நான் பணக்காரன், எனக்கு அளவற்ற ஐஸ்வர்யம் இருக்குது, உன் தங்கம் உன்னுடைய வீடு உன்னுடைய எல்லாமே அழிஞ்சு போகும், நீ என்னத்தை கண்டா, நீ மெசேஜில் போனியா, நீ என்னத்தை கண்டா, பிசாசின் மக்களுக்கு ஆன்சர் சொல்ல தெரியலன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு பெற்ற ஆசீர்வாதத்தை வேல்யூ பண்ண தெரியல. நம்ம உண்மையில எல்லாத்தையும் உடையவர்கள், ஒன்றுமில்லாதவள் எனப்பட்டு அவங்க நினைச்சா கூட நம்ம எல்லாத்தையும் உடையவர்கள். பவுல் சொல்றாரு, ஒன்றுமில்லாதவள் எனப்பட்டாலும் சகலத்தையும். நீ கொஞ்சம் கோல்டு வச்சிருக்கலாம், கொஞ்சம் கேஷ் வச்சிருக்கலாம், கொஞ்சம் லேண்டு வீடு வச்சிருக்கலாம், அதெல்லாம் எனக்கு இருக்கிறதுக்கு வந்து ஈடாகாது. எல்லாத்தையும் ஆண்டவர் என்னை உடையவர்களாக மாற்ற பண்ணுகிறார். இதை வேலை பண்ணா உலகப்பரமான ஆசீர்வாதம் வரும். உங்களை யாரும் அற்பமா நினைக்க வேண்டிய சூழலை ஆண்டவர் ஏற்படுத்த மாட்டார். எதிரே விசுவாசிக்கிறோம். நம்ம உக்ரான உத்தியோகத்தில் உண்மையா இருந்தா நமக்கு கொடுக்கப்பட்ட மிஸ்ட்ரிஸ், நமக்கு கொடுக்கப்பட்ட டேலண்ட்ஸ் எல்லாத்தையுமே, நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம சரியா பயன்படுத்துவோம் என்றால், அதை வேஸ்ட் பண்ணாதபடி அதை சரியா பயன்படுத்தினால் ஆண்டவர் எல்லாத்துக்கும் நம்மளை எஜமானாக மாற்றுவார். ஹல்லேலூயா. வேற என்ன, ஐந்து தாழ்ந்த சம்பாதித்தேன். நீ அநேகத்து ஐந்து நீ பத்து பட்டணத்துக்கு அதிகாரியாயிரு. கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் God is omnipotent God, சர்வ வல்லமுள்ள தேவன். அந்த சாத்தானுடைய வல்லமைகளும் அவருக்கும் தான் நிற்க முடியாது. ஆனால் எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். இந்த மெசேஜ் அதாக அவர் வந்து கிரேட்டர் வேல்யூவாக இருக்கு. நீங்க அதை கிரேட்டரா வேல்யூ பண்ணீங்கன்னா, இந்த மிஸ்ட்ரிஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உண்மையின் மூலமாய் சொல்லுகிறார். அவனை எல்லாத்துக்கும் எஜமானாக மாற்றுவார். அந்த உக்ரானக்காரன் உண்மையா இருந்தா எல்லாத்துக்கும் அவனே எஜமான மாதம். அங்க யோசேப்பு உண்மையா இருந்தா எல்லாத்தையும் நீனே வச்சுக்க. சிறைச்சாலையில போகும்பொழுது அவன் உண்மையா இருந்தனால சிறைச்சாலைக்கு அன்னைக்கு ரெஸ்ட் ஆயிடுச்சு. அந்த பிரிசனார் அந்த எஜமானுக்கு ரெஸ்ட் ஆயிட்டு, இனிமே அவன் ஒரு வேலையும் செய்யண்டான், எல்லாம் யோசிப்பு பார்த்துக்கிடுவான், எதை பத்தியும் கண்ட்ரோல் பண்ணான். சிறைச்சாலையே அங்க இருக்க எல்லா பொல்லாத கைதிகள், மேடரஸ் இருப்பான், திருடர் இருப்பான், எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சான். யாருமே எதுவும் செய்ய முடியாது. யோசிப்புக்கு ஆண்டவர் அந்த மாதிரி டேலண்ட் கொடுத்தார். பின்பு அந்த அரசாங்கத்தையே கண்ட்ரோல்ல வச்சான், ஒரு நாட்டையே கண்ட்ரோல்ல கொண்டு வந்தான். அவன் டேலண்ட் சம்பாதிச்சான், மேல மேல டேலண்ட் சம்பாதி, அநேகத்துக்கு அதிகாரியா மாற்றினான், ஒரு தேசத்துக்கே அதிகாரியா மாற்றிட்டாரு. ஆனா என்ன, அவன் உண்மை உள்ளவனா இருந்தான். அன்ஜஸ்ட் கிடையாது, ஃபெய்த்ஃபுல் ஸ்டீவர்ட். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருப்போம் என்றால், இயேசு கிறிஸ்துக்கு உண்மையா இருப்போம் என்றால், நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே, நமக்கு கொடுக்கப்பட்ட டைம், நமக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி, நமக்கு கொடுத்த மெசேஜில் நம்ம உண்மையா இருக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாத்துக்கும் நம்ம எஜமானாக மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் ரிவார்டர், அவர் வந்து பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். ஆமே. நமக்கு ஒரு ஹேபிடேஷன் இருக்கிறது, நமக்கு ஒரு வாசஸ்தலம். நான் இங்க இந்த வாழ்க்கையை முடிச்ச உடனே எனக்கு இதை விட பெரிய இடம் இருக்கு, இதை விட பெரிய இடத்துல நான் வாசம் பண்ண போறேன். ஹல்லேலூயா. எனக்கு அந்த வீடு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அது எனக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்குது. இந்த பாடியில இருந்து எனக்கு குளோரிஃபைட் பாடி காத்து, எல்லாமே எனக்கு இயேசு கிறிஸ்து எல்லாத்தையுமே ஏற்படுத்தியிருக்கு. எல்லாம் இந்த மெசேஜ் அதான் உங்களுக்கு அவிதமாய் செய்யுது. நம்ம அதை வேல்யூ பண்ண அறிவோம் என்றால், அதில் சொன்ன பணத்தையும் சொத்தையும் தங்கத்தையும் தான் வேல்யூ பண்ணா. அவங்ககிட்ட நிறைய சவரம் ஜுவல்ஸ் இருக்குது. அவ வந்து 100 சவரம் வச்சிருக்கிறா, அவ 50 சவரம் வச்சிருக்கிறா, அதனால அவ பணக்காரியா? நீ அப்படி வேல்யூ பண்ற அவள, உனக்கிட்ட 2 riches இருக்குது, நீ அவன்கிட்ட போய் ஏழை மாதிரி நடந்துகிட்ட, அதனால தான் பிசாசு உன்னை மேற்கொள்ளறான், ஆசீர்வாதம் வரல. நான் 2 riches பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதெல்லாம் அழிஞ்சு போறது. எனக்கு அங்க ட்ரூ உண்மையான ஒரு பெரிய சிட்டி இருக்குது. ஹல்லேலூயா. எனக்காக ஆண்டவர் ஒரு பட்டணத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த அஸ்திபாரங்கள் எல்லாம் ரத்தினங்கள், அந்த வீதி எல்லாம் சுத்த பொண்ணா இருக்கு, வாசல் எல்லாம் முத்தா இருக்கிறது. உனக்கு என்ன இருக்கிறது? நீ மெசேஜ் இல்ல, உனக்கு என்ன இருக்குது? பாதாளம் உனக்கு காத்திருக்கு. நீ அந்த ஹேபிடேஷன்ல போற, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்கு, மேல இருக்கிறாங்க. நித்தியமான வீடுகள் உங்களை ஏற்றுக்கொள்ளார்கள்படி உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிங்க. இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிற, நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு நம்ம கேட்டதான வார்த்தையை நினைத்து பார்ப்போம். நித்தியமான வீடுகளில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளினாலே உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதி. இயேசு கிறிஸ்து நம்முடைய எஜமானாக இருக்கிறார். ரிச் இன் வீட் அண்ட் ஆயில், நம்ம அவருடைய ஸ்டீவர்டாக இருக்கிறோம். நம்ம உண்மையாக இருப்போம் என்றார். இந்த ரகசியங்கள், இந்த வெளிப்பாட்டுக்கு நம்ம உண்மையாக இருப்போம் என்றார். ஆண்டவர் நமக்கு ஒரு ஹேபிடேஷன், நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறது. நமக்கு அங்கே ஒரு எட்டர்னல் லேண்ட் இருக்கிறது. நம்ம இந்த எட்டர்னல் லைஃப் அங்கே கண்டினியூ பண்ணுவோம். அது அனதர் சிவிலைசேஷன், இந்த உலகத்தை போல அல்ல. இதை விட மெல மடங்கு, கோடி மடங்கு அங்கே வந்து இன்பமாக இருக்கும். பிளசன்ட் லேண்ட் நமக்காக இருக்கிறது. உண்மையாக இருக்கிறவளுக்கு ஆண்டவர் அந்த ரிவார்டு கொடுக்கிறார். நித்தியமான வீடுகளில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி நீங்கள் வந்து அநீதியான உலக பொருளான சிநேகிதரை சம்பாதியுங்கள். மேக் ஃப்ரெண்ட்ஸ். உலகப்புறமான சிநேகர்களை சம்பாதிக்க சொல்லலை. நம்ம இந்த மிஸ்ட்ரீஸை கொண்டு சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். ஒரு நாளில் ஆண்டவர் எல்லாத்தையும் டெர்மினேட் பண்ணுவார். எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாகிவிட்டது. இந்த உலக வாழ்க்கைக்கு முடிவு சமீபமாயிட்டது. நரஜீவன்கள் எல்லாருமே அழிவை நோக்கி இருக்கிறார்கள். மாம்சமான யாவர் மேலும் அழிவு வரப்போகிறது. அன்னைக்கு மாம்சமான யாவர் மேலும் ஜலப்பிரளயம் வந்தது. இன்னைக்கு மாம்சமான யாவர் மேலும் ஃபயர் வரப்போகிறது. ஆனால் நமக்கு ஒரு வாசஸ்தலம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொள்வார். பரிசுத்தவான்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள். இதை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அவன் வந்து தேட் ஆப்ஷனை கை கொண்டான். இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டும். ஃபெய்த்ஃபுல்னஸ் டு த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாக இருப்பது தான் நம்ம செய்ய வேண்டிய ஆயத்தம். அந்த ஆயத்தத்தை நம்ம செய்வோம் என்றால், நமக்கு கொடுக்கப்பட்ட டேலண்ட்ஸை நம்ம சரியாக பயன்படுத்துவோம் என்றால், நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், நமக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி, நமக்கு கொடுத்த டைம், நமக்கு கொடுத்த ஹெல்த் எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்துவோம் என்றால், ஆண்டவர் நமக்கு அங்கே ஒரு ஹேபிடேஷன் வச்சிருக்கிறார், ஒரு பிளேஸ் வைத்திருக்கிறார், ஒரு எட்டர்னல் லேண்ட் வச்சிருக்கிறார். ஆண்டவரே நீர் என்னை ஆயத்தப்படுத்தும் என்று எல்லாரும் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே
உண்மையின் இந்த ஊழியம் செய்திடுவோம். இந்த ஊழியம் செய்திடுவோம். தூயக்கத்துள்ள தேவ சேவைய தீவிரம் செய்திடுவோம். தூயக்கத்துள்ள தேவ சேவைய தீவிரம் செய்திடுவோம். திருமை மாயில் ஓம்பழிக்கும் திருவோம் கண்டடைந்தோ திருவை. கத்தரில் மாயில் ஓம்பழிக்கும் திருவோம் கண்டடைந்தோ
திருவை. எங்களை நேசிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உம்முடைய வாயை திறந்து இந்த ஓமையை சொல்லியிருக்கிறீர். உம்முடைய மனசில் நீர் ஒரு மிஸ்ட்ரியை வச்சு சொல்லியிருக்கிறேன். அந்த மிஸ்ட்ரியை எங்களுக்கு இன்றைக்கி ரிவீல் பண்ணியிருக்கிறேன். யூ ஆர் ரிச் இன் ஆயில் அண்ட் மீட். நாங்கள் உங்களுடைய ஸ்டீவர்டாக இருக்கிறோம். எங்களுக்கு மிஸ்ட்ரிஸ் நீர் கொடுத்துருக்கிறீர். ட்ரூ ரிச்சஸ் கொடுத்துருக்கிறீர். அன்ரிச்சஸ் ரிச்சஸும் கொடுத்துருக்கிறீர். எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறீர். ஒரு ஃபேமிலியை கொடுத்துருக்கிறீர். நாங்கள் ஆண்டவரே அதில் உண்மையாக இருப்போம் என்றால், எங்களுக்கு டைம் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறீர். எங்களுக்கு உலகப்பரமான ஒரு வேலையும் கொடுத்துருக்கிறீர். எல்லாவற்றிலையும் நாங்கள் உண்மையாக இருந்தால் கர்த்தாவே எங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை வைத்திருக்கிறேன். நித்தியமான வீட்டை வைத்திருக்கிறேன். அங்கே அநேக பரிசுத்தவான்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறார்கள். நாங்கள் அந்த இடத்துலே நாங்கள் எங்களுடைய அந்த லைஃப் வந்து இதை விட கோடி மடங்கு இன்பமாக இருக்கும். அதை நாங்கள் இழந்து போகக்கூடாது. அந்த நித்திய வீட்டை இழந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த ஸ்டீவேர்டை பற்றிய உண்மையை சொல்லியிருக்கிறேன். நாங்கள் வந்து ஃபெய்த்ஃபுல் ஸ்டீவேர்டாக இருக்கேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஞானஸ்தானம் பெற்ற அனைவரும் அவ்விதமாக இருக்க உதவி செய்யும். உம்முடைய வேர்ட் அண்ட் ஸ்பிரிட் எங்களுக்குள்ளே பரிபூர்ணமாய் வாசமாக இருக்கட்டும். எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்தும். எங்களை லைஃப் ஃப்ளரிஷ் பண்ணுவீர். ஆசீர்வதிப்பீராக. எங்களை லிஃப்ட் பண்ணுவீராக. நாங்கள் ஆண்டவரை என்ன செய்வோம் என்று யோசிக்கக்கூடாது. கர்த்தாவே அவன் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தான். வேலையை விட்டு டெர்மினேட் பண்ணால் என்ன செய்வது என்று யோசி எங்களுக்கு அவிதமாக இல்லை. நாங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது நாங்கள் தைரியமாக இருக்கலாம். நீர் ஆம்னிபொட்டன்ட் காடாக இருக்கிறீர். எல்லா தீமைகளையும் எங்களை விட்டு விலக்கி வைக்கிறீர். சாசை விலக்கி வைக்கிறீர். எங்களை தொட முடியாது. கர்த்தாவே எங்களுக்கு நீர் பாதுகாப்பாக இருக்கிறீர். எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர். நீர் நல்லவராயிருக்கிறீர், பரியாரியாயிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் யெகோவாயிராக எங்களுடைய தேவையை சந்திக்கிறவராயிருக்கி. ஆண்டவரே, ரிச் இன் வீட் அண்ட் ஆயில், நீர் அந்த எல்லா ஐஸ்வர்யத்தையும் உடையவராயிருக்கிறீர். எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. மணங்காழ்ப்பு எடுக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். சோதரன் ஜீவானந்த அவர்கள் இந்த பாடலை நடத்தும் பொழுது நம்ம எல்லாரும் காணிக்க நாளை கர்த்தரை கனப்படுத்துவோம்.
பாடல் 159, சாங் நம்பர் 159. கேணி நிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமி.
கேணி நிமையிலும் இயேசுவின் நாமம் மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. தேனி மயிலும் இயேசுவின் நாமம் தூய மதுரமாமே. காசி நிதனிலே நேசமதாக பாவல் கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் தந்துணர் நீ மனமே. தேனி மகிழும் இயேசுவின் நாமம் தூய மதுரமாமே. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமேந்தவராம். பின்னும் நேமியம் கருணை நிலவர முன்னு நிதம் புதிய மனமே. தேனி மயிலும் இயேசுவின் நாமம் தூய மதுரமாமே. காலையில் பணி போல் மாயமாய் உலகமோ மாயமாய் நீங்கிவிடும் என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனி மயிலும் இயேசுவின் நாமம் தூய மதுரமாமே. கும்பத்திருந்தம் பாவையில் நல்ல துணை வரமே சரிடம். சேர்ந்தால் அனைத்துமை காப்பார் ஆசை கொள்ளி மனமே. தேனி மயிலும் இயேசுவின் நாமம் தூய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். அதை பூண்டு கொண்டால்தான் பொன்னகர் வாழ்வில் உவாய் நீ மனமே. தேனி மயிலும் இயேசுவின் நாமம் தூய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் இன்னமும் நீ மனமே.
நீங்கள் நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலே உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் ஒன்று கூடி வந்து ஆராதிக்கும்படியாக, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக, இப்பொழுது காணிக்கையினாலே உம்மை கனப்படுத்தும்படியாக எங்களுக்கு கொடுத்த இந்த விசேஷித்த தருணத்துக்காக சோத்ரும். உம்முடைய வார்த்தை எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது, அது எங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக இருக்கிறது. இன்மைக்கும் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்திலே ஆண்டவர், எல்லாமே உம்முடைய வார்த்தையினால தான் இருக்கிறது. நாங்கள் அந்த வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை தியானித்து அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நீர் எங்களை லிஃப்ட் பண்ணுகிறவராக இருக்கிறீர், எங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறீர், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கீங்க. முழங்கால் போயிட்டுக்கிற எல்லாரையும் அவ்விதமாக நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒருவரும் வந்த வண்ணமாக போகாதபடி ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக எங்களுடைய ஜபங்கள் கேட்கப்பட்டது என்ற விசுவாசத்தோடு செல்லத்தக்கதாக நீர் கிருபத்தார் அற்புதங்களை அடையாளங்களின் மத்தியிலே நீர் அதிகமாய் நடப்பிப்பீராக. கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதத்தை அதிகமாக எங்கள் மேல ஊற்றுவீராக. உம்முடைய ஆவியை ஆண்டவரே நீர் எங்கள் மேல அதிகமாய் ஊற்றுவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். மறுபடியும் மாலை நேரத்தில் நாங்கள் கூடி வரும்பொழுதும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கட்டும். காலையில் வந்த அனைவரும் நாங்கள் மாலையிலே வந்து தேவ சமூகத்திலே நாங்கள் காணப்படத்தக்கதாக உம்முடைய அமுகத்திலே வந்து நாங்கள் அமர்ந்திருக்க மரியாதை போல கற்றுக்கொள்ள இயேசுவே நீர் எனக்கு உதவி செய்வீராக. எங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏறெடுக்கப்பட்ட காணிக்கைகளை ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு அதை ஆயிரம் மடங்காக திருப்பி கொடுப்பீராக. கிருபை ஆயிரம் வழி நடத்தும். கர்த்தராய் இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
And our love is love, is wonderful love. We give all the glory to Thee. And our love is wonderful love. My Imaya, the Mother of King, Jesus. Salutuva, my Imaya, the Mother of King, Yandere.
கர்த்தர் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.